உண்மை என்பது என்ன, பொய் என்பது என்ன, சத்தியம் என்பது என்ன, தீமைகள் நன்மை இவையெல்லாம் யாவை. ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் எண்ணத்தின் அடிப்படையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. எண்ணத்தின் அடிப்படையில் மட்டும்தான் நிகழ வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய விருப்பமாக இருக்கின்றது. ஏனென்றால் எண்ணம் என்பது என்னுடைய அத்தியாவசியமான தேவையாக என்னுடைய மனதில் அமைக்கப்படுகின்றது. அந்த எண்ணத்தை நான் உருவாக்குவதில்லை, அந்த எண்ணம் எனக்குள் அமைந்திருக்கின்றது, உருவாக்கப்படவில்லை. என்று நான் படைக்கப்பட்டேனோ, முதல் மூச்சு எப்பொழுது நான் சுவாசிக்கின்றேனோ, படைத்த நாளிலிருந்து, படைக்கப்பட்ட நாளிலிருந்து, அன்றிலிருந்து அந்த தேவை என்னுடைய விருப்பமாக, அந்த விருப்பம் எனக்குள் இல்லை என்றால் அந்த விருப்பம் எனக்கு நிகழாது. அந்த விருப்பம் எனக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, அது எனக்காக உருவாக ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு எண்ணமும் நீங்கள் அதனை மனதில் கொண்டு அந்த எண்ணத்தை நீங்கள் துதிப்பவர்களாகவும் அதன் தூய்மையை போற்றுபவர்களாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். எண்ணத்தின் மீது நீங்கள் வாழும் வரையில் உங்களுடைய நன்மைகளில் எந்த குறைவும் உங்களுக்கு ஏற்படப் போவதில்லை. எண்ணம் ஒன்று மட்டும்தான், ஒன்றுக்கு மேற்பட்டது கிடையாது. நான் சுகமாக வாழ வேண்டும் என்பது என்னுடைய எண்ணமும் விருப்பமும். குறைவில்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது என்னுடைய எண்ணமும் விருப்பமும். என்னுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டுமென்றால், யாரிடமும் நான் என்னுடைய தேவைகளுக்காக நிற்கக்கூடிய அந்த விதமான எண்ணத்தின் மீது நான் அமையக்கூடாது. அந்த விதமான தேவையின் மீதும் என் வாழ்க்கை அமையக்கூடாது. யாரொருடைய உதவியும் இல்லாமல் நான் வாழ வேண்டும். யாரொருவரிடமும் என்னுடைய தேவைகளுக்காக அவர்களிடம் நான் சென்று அவர்களிடம் நான் கும்பிட்டு விடுவது என்பதும், அவர்களுடைய கால்களில் விடுவது என்பதும், அவர்களை நாடி நிற்பதும் என்னுடைய நிலைமையை பரிதாபமாக ஆக்கிக் கொள்வதும் எனக்கும் பிடிக்காது, எவருக்கும் பிடிக்காது. என்னுடைய தேவைகளாக இருக்கக்கூடியவை அவ்வளவும் எனக்காக பிரத்யேகமாக நிறைவேற வேண்டும். உங்களுடைய எண்ணம் எவையாக இருக்கின்றது? ஒரு குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தையை பற்றிய கவலை உங்களுக்கு வருகின்றது, நான் எப்படி வளர்க்கப் போகின்றேன் என்று. இந்த குழந்தையை எந்த விதமாக நான் வளர்க்க முடியும் என்றும் நான் என்னுடைய கற்பனையை மேற்கொள்கின்றேன். கற்பனைக்கும் சத்தியத்திற்கும் உள்ள வித்தியாசம், நாளைய வாழ்க்கையை நான் உருவாக்குவேன் என்று எனக்கு கற்பிக்கும் பொழுது நான் கற்பனையில் ஆகின்றேன். நாளைய வாழ்க்கை எனக்காக அமைய வேண்டும் என்று நான் விரும்பும் பொழுது ஒரு சத்தியத்தின் மீது பிரார்த்தனையோடு நான் அமைகின்றேன். எனக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் எனக்காக நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த அளவும் இன்றைய தினமும் ஒவ்வொரு நாளும் சுகமாக வாழ வேண்டும் என்ற உணர்வு நமக்குள் இருக்கிறது. என்றென்றும் சுகமாக வாழ வேண்டும் என்ற உணர்வும் நமக்குள் இருக்கின்றது. இதுவரையில் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தீர்களானால், ஏற்றங்களும் தாழ்வுகளும், எனக்கு நஷ்டங்களும் ஏற்பட்டிருக்கின்றன, லாபங்களும் ஏற்பட்டிருக்கின்றன, நன்மை தீமைகள் இரண்டுமே, சுகவீனங்களும் சுகாதாரங்களும், இந்த இரண்டும் கூடிய வாழ்க்கையை ஆரோக்கியத்துடன் வாழ்ந்திருக்கின்றேன், ஆரோக்கிய குறைவு கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இன்றளவும் சில கஷ்டங்களும் இருக்கின்றன, சில துன்பங்களும் இருக்கின்றன. அதற்கு நேர் மாற்றமாக இயற்கையாக அமைந்திருக்கக்கூடிய என்னுடைய சுகங்களும் இருக்கின்றன. என்னுடைய சுகத்தின் மீது நான் அமைய வேண்டும் என்று இந்த இரண்டில் எது சிறப்பாக இருக்கின்றதோ அதனை நான் விரும்புகின்றேன். நன்மையையும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், தீமையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த இரண்டில் எது எனக்கு சுகமானதோ அதனை நான் விரும்புகின்றேன். இந்த விருப்பம் எண்ணமாக இருக்கின்றது. இந்த எண்ணத்திற்கு எந்த விதமான இரண்டு வேறுபட்ட கருத்துக்களும் கிடையாது. எனக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நான் அறிய வேண்டி நான் சுகத்திலும் வாழ்விக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன், அதே சமயத்தில் சில துன்பங்களிலும் வாழ்விக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். இது எனக்கு நானே தேடிக்கொண்ட தீமைகளாக இருக்கின்றன தவிர, சுகத்தில் நமக்கு எந்த குறைவும் நம்முடைய மனதில் இல்லை. என்னுடைய மனதை நான் பார்க்க வேண்டும் இப்பொழுது. உங்களுடைய வாழ்க்கை முற்றிலும் முழுமையாக இந்த மனதின் அடிப்படையில் அமைந்திருக்கிறதே தவிர இதற்கப்பால் அமையவில்லை. எவ்வளவுதான் துன்பத்தில் இருந்தாலும் சரி, இந்த துன்பம் நிகழக்கூடாது என்று நான் என்னுடைய நாளைய வாழ்க்கையை பற்றி இன்று எண்ணம் கொள்கின்றேன். இந்த எண்ணம் எங்கிருந்து வந்தது? எப்படி நாம் ஒவ்வொருவரும் நன்மையைத்தான் விரும்புகின்றோம், ஆனால் தீமைகளில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சுகத்தை விரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சுகவீனங்களில் நாம் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றோம். நாளைய வாழ்க்கையை பற்றி என்னுடைய சுகத்தை நான் மேற்கொள்வேன் என்ற அடிப்படையில் எவ்வளவு முயற்சிக்கின்றோமோ அந்த அளவுக்கு என்னுடைய சுகத்தில் நான் வாழவில்லை, மாறாக என்னுடைய கஷ்டங்களில் நான் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றேன். இனியும் இந்த அறிவை கொண்டு நான் எதிர்பார்ப்பது கஷ்டமான வாழ்க்கையை தவிர வேறு இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக என் முன்பாக கஷ்டமான வாழ்க்கை. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? பணம் சம்பாதிக்க வேண்டும். பணம் சம்பாதிப்பதை தவிர நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளும் கிடையாது. பணத்தை கொண்டு சுகத்தை வாங்க முடியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். பணத்தை கொண்டு மன நிம்மதியை அடைய முடியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நம்மிடம் பணம் நிறைய இருக்கின்றது, மனஸ்தாபம் ஏற்பட்டுவிட்டது, என் குழந்தைக்கு மனநிலை சரியில்லை, என் குழந்தையுடைய குணநலன்கள் சரியில்லை, அவ்வளவும் கெட்டதாக இருக்கின்றது, அவனுடைய சேர்க்கையும் சரியில்லை, அவனுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மையும் இல்லை, பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வீர்கள்? சிறு குழந்தையிலிருந்து அடித்தும் திருத்தியும் ஆகிவிட்டது, என்னுடைய முயற்சிகள் அவ்வளவும் எனக்கு எதிராகவே அமைகின்றன. இப்பொழுது நான் என்னுடைய குழந்தையை மீட்க முடியுமா என்ற சந்தேகம், அவன் எந்த அளவிற்கு சென்று கொண்டிருக்கின்றான் என்பதை பற்றி கவலையும் ஏற்பட்டுவிட்டது. இனி என்னை பற்றியும் கவலை, நான் எத்தனை நாளைக்கு சம்பாதிக்க முடியும் என்ற கவலை, எத்தனை நாளைக்கு என்னால் பணம் சேர்க்க முடியும் என்ற கவலை. இனி இந்த கவலையில் நான் அதிகமாவேனே தவிர இந்த கவலையிலிருந்தும் நான் மீள்பவன் இல்லை. ஒவ்வொருவருக்கும் நடுத்தரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அல்லது நடுத்தரத்திற்கும் குறைவான வாழ்க்கை பணத்தின் அடிப்படையில் தான். ஆனால் எண்ணத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவரும் சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். அந்த வாழ்க்கை என்ன என்று கேட்டால் தெரியாது. சிறப்பான வாழ்க்கை என்று என்ன கேட்டால் அதுவும் தெரியாது. ஏனென்றால் மறைவான அடிப்படை. நான் தெரிந்திருக்கின்றேன், என்னால் உணர முடிகின்றது, ஆனால் என்னால் வெளிப்படுத்த முடியவில்லை வார்த்தைகள் வடிவமாக. ஆனாலும் உணர்வு வார்த்தை வடிவம் இந்த இரண்டில் பார்க்கும் பொழுது எனக்கு உணர்வு முக்கியமே தவிர வார்த்தை வடிவங்கள் முக்கியமல்ல. இப்பொழுதும் நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய உணர்விலிருந்து பேசுகின்றேன். அதற்கு எவ்வளவு முடிந்தவரையில் வார்த்தை வடிவம் கொடுக்க முடியுமோ அந்த வார்த்தை வடிவத்தை கொண்டு நான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் அந்த எண்ணத்தின் மீது சத்தியமாக, நீங்கள் அந்த எண்ணத்தை அமைக்கவில்லை, அந்த எண்ணம் உங்களுக்குள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. சுகமாக வாழ வேண்டும் என்ற ஒவ்வொருவரிடமும் அந்த எண்ணம் இருக்கின்றது. எப்படி என்பது தெரியாது. வேண்டுமா வேண்டாமா? வேண்டும் என்றால் நீங்கள் வேண்டுதலில் இருக்கின்றீர்கள், வேண்டாம் என்றால் அது எப்படி என்ற கேள்வியை கொண்டு ஆரம்பிப்பீர்கள். எப்படி சுகமாக வாழ முடியும்? நன்மைகளும் தீமைகளும் கலந்துதானே வர வேண்டும் என்று நாம் எண்ணுகின்றோம். ஆனால் நீங்கள் விரும்பியவாறு அந்த நன்மைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கின்றீர்கள், ஆனால் துன்பம் தீண்டும் பொழுது போக வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் தான் கூறினீர்கள், நன்மையும் தீமையும் வரத்தானே செய்யும், எப்படி நன்மைகளில் மட்டுமே வாழ முடியும் என்ற அந்த கேள்வியை கேட்பது நீங்கள் தான். பின்னர் உங்களுடைய நன்மைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், அந்த நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கப்பால் தீமைகளில் நீங்கள் ஆகும் பொழுது, எந்த தீமையும் வரத்தான் செய்யும் என்று நீங்கள் எண்ணினீர்களோ அந்த தீமை வரும்பொழுது வேண்டாம், இது வேண்டாம், போக வேண்டும், இது இன்றே போக வேண்டும், இப்பொழுதே நீங்க வேண்டும் என்று எண்ணுகின்றீர்கள். இந்த எண்ணத்தை நீங்கள் முற்பகுதியில் கொண்டிருந்திருப்பீர்களானால், நன்மை வேண்டும் தீமைகள் வேண்டாம் என்று கூறும்பொழுது அதை ஏற்றுக்கொண்டிருப்பீர்களானால் இந்த நிலை வந்திருக்காது. நன்மையும் தீமையும் வரத்தான் செய்யும் என்று நீங்கள் சொன்னபோது உங்களுக்குள் அச்சாட்சியை காண்பிப்பதற்காக வேண்டி எவ்வளவு முரண்பட்டு நீங்கள் சுகமாக இருந்த நிலையில் பேசினீர்கள். இப்பொழுது சுகவீனம் உங்களை தீண்டும் பொழுது எதனை வரும் என்று கூறினீர்களோ உண்மையான எண்ணத்திற்கு விரோதமாக, எந்த காலத்திலும் தீமைகள் வரக்கூடாது என்று இருக்கும் பொழுது வரத்தான் செய்யும் என்று எப்பொழுது நீங்கள் கூறினீர்களோ அந்த சூழல் உங்களுக்காக உருவாகின்றது. அந்த நாள் முதலாக என்னுடைய நிலை, சூழ்நிலை, என்னை சூழ்ந்திருக்கக்கூடிய நிலை என் மனதுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மூச்சிலும் என் மனதுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றது, உங்களுடைய நாள் சிறப்பாக அமைய வேண்டும் என்றென்றும். இன்று முதலாக உங்களுடைய நாட்களில் கடந்து போன அந்த நிகழ்வுகளில் உங்களுடைய தீமைகளாக இருக்கக்கூடியது, உங்களுடைய முயற்சிகளிலிருந்து நீங்கள் பிறருக்கு செய்த தீமைகள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதும் உங்களுக்காக அறிவுறுத்தப்படுகின்றது. உங்களுடைய தீமைகளை நீங்கள் மேற்கொள்வதற்கான காரணம் உங்களுக்குரிய பெருமையை தவிர கிடையாது. என் பெருமையின் காரணமாக நான் வாழ்வேன். மற்றவர்களை பற்றி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு கீழானவர்கள், நான் மேலானவன் அல்லது நடுத்தரமாக இருப்பவன், என்னால் என்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது. என்னை உயர்த்தி கொள்ள வேண்டுமா அல்லது மனிதனிடம் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த பண்புகளை நீங்கள் மதிக்கும் விதத்தில் உங்களுடைய பணிவை மேற்கொண்டு அந்த மனிதர்களுக்கு எந்த எண்ணம் உங்களைப் போன்றே கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த எண்ணத்திற்குரிய வகையில் நீங்கள் அவர்களுக்கு உதவுவீர்களா? அவர்களுடைய மனதிற்கு உறுதி கொடுப்பதன் மூலமாக அல்லது அவர்களை நீங்கள் சிறுமைப்படுத்தும் விதமாக நடப்பீர்களா? அவர்கள் உங்களுக்கு கீழானவர்கள். அவர்கள் என்றென்றுமே உங்களுக்கு கடன் பற்றவர்கள் தான், உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்கள் தான், உங்களுக்கு அடிமைகளாகத்தான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணுவீர்களா? நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம், என்னுடைய வேலையால் எனக்காக உதவியாக இருக்கக்கூடியவர்கள் என்னை விட்டும் அதிகமாக என்னை போன்றே அவர்களும் வர வேண்டும். எனக்கு மேலாகவும் வந்தால் அவர்களை நான் என்னுடைய அத்தாட்சிகளாக எடுத்துக்கொள்வேன். என் இறைவன் எந்த நேரத்திலும் என்னுடைய நிலைமையை தாழ்த்தி, யார் நிலைமையை தாழ்வாக நான் பார்க்கின்றேனோ அவர்களுடைய நிலைமை உயர்த்திவிடக்கூடியவன் என்பதை நான் அறிகின்றேன், நம்பிக்கை கொள்கின்றேன். எந்த நிலையிலும் கீழானவர்கள் மனிதர்கள் இருக்கக்கூடாது என்று உங்களுடைய எண்ணம் இருக்க வேண்டும். எனக்கு கீழே வேலை செய்பவர்கள் என்னை விட்டு சென்று விட்டால் நான் என்ன செய்வது? அவர்கள் எனக்கு கூலியாளர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் எண்ணக்கூடாது. அவர்களும் முதலாளிகளாக ஆக வேண்டும். அவர்களுக்கும் அந்த படிப்பினையை கொடுக்க வேண்டும். என்றென்றும் நீ வேலை செய்து கொண்டிருக்க கூடாது, யாரையும் நம்பியிருக்கக்கூடாது, நீ உயர்ந்து விளங்க வேண்டும் என்று அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய இறை உணர்வை, படைக்கும் பொழுது அவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த இறை உணர்வை நான் அவர்களுக்கு கற்பிப்பவனாக இருக்க வேண்டும். என்னுடைய நிலை உயர்ந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய நிலையை பாதுகாக்க எந்த இறைவன் எனக்காக ஒரு வாழ்க்கையை அமைத்தானோ, ஒரு எண்ணத்தை அமைத்தானோ, அந்த வாழ்க்கையின் மீது நான் உயர வேண்டியவனாக இருக்கின்றேன். நான் என்னிடம் வேலை பார்க்கக்கூடிய எனக்கு உதவியாளர்கள் இருக்கக்கூடிய அவர்களுடைய நிலைமை உயர்த்தும் பொழுது, நான் எந்த மனிதனையும் நம்பி வாழக்கூடாது என்று இருக்கும் பொழுது, என்னுடைய வேலையாட்களையும் என்னுடைய எனக்காக உதவி செய்யக்கூடிய உதவியாளர்களையும் நம்பி வாழ்வது என்பது கூடாது. அவர்களுடைய மனதின் தன்மையை இறக்கிவிடக்கூடாது. அவர்களை உயர்ந்த நிலையில் நான் வைத்திருக்க வேண்டும். எப்பொழுதும் இப்பொழுதும் கூட என்னுடைய உதவியாளர்கள், எனக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் இங்கு இருக்கின்றார்கள். அவர்களுடைய நிலைமை உயர வேண்டும். என்றென்றும் யாருக்கு கீழும் வேலை செய்யக்கூடாது. அவர்கள் நிச்சயமாக இங்கு வந்து கேட்க வேண்டும், நான் ஒரு வேலைக்காரனாக இருக்கின்றேனே என்ற அந்த எண்ணம் ஏற்படக்கூடாது. ஏனென்றால் அவர்களிடம் இறை உணர்வு இருக்கின்றது, இறைவனுடைய மகாசக்தி அங்கு இருக்கின்றது. நாம் அதனை போற்ற வேண்டியவர்களாகவும் அதனை பாதுகாக்க வேண்டியவர்களாகவும் இருக்கின்றோம். எண்ணத்தின் மீது சத்தியமாக யாரொருவரும் யாரொருவருக்கும் குறைவானவர்கள் இல்லை. ஒவ்வொருவரும் அவருடைய தகுதிக்கு உயர்ந்து விளங்க வேண்டுமென்றால் பிறரையும் தன்னுடைய தகுதிக்கு மேலாக அங்கு என்ன இறை ஆற்றல் இருக்கின்றதோ அதனை நாம் உணர வேண்டும். எந்த அளவுக்கு நான் கவலையோடு இருக்கின்றேனோ, பெரும் பணக்காரனாக இருக்கலாம், ஆனால் நான் கவலையோடு இருக்கும் பொழுது நாளைய வாழ்க்கையை பற்றி எனக்கு நம்பிக்கை குறைந்துவிட்டது. நல்ல வாழ்க்கையை வாழ்வேனா வாழமேட்டானா என்பதை பற்றித்தான் கவலை. இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையை பற்றி கவலை இல்லை. ஒவ்வொருவரும் நாளைய வாழ்க்கையை எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாருடைய முகத்தில் கவலை இருக்கின்றதோ அவர்கள் நிச்சயமாக இறைவனுடைய அருளுக்கு விரோதமாக இருக்கின்றார்கள். யாருடைய முகத்தில் அந்த அமைதியின் சாயல் தெரிகின்றதோ அவர்கள் நிச்சயமாக இறைவனுடைய அருளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாளைய வாழ்க்கை இறைவனிடம் இருக்கிறது என்பதை பற்றி தீர்மானமாக இருக்கின்றார்கள். அதன் காரணமாக இறைவன் அவர்களுக்கு நிம்மதி என்ற ஒன்றையும் அமைதியையும் கொடுத்திருக்கின்றான். சூழ்நிலை அவர்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. என்னுடைய எண்ணத்தின் காரணமாக என்னை சூழ்ந்துள்ள நிலை மாறுகின்றது. என்னுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக நான் எதனை நம்புகின்றேனோ அதில் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சூழ்நிலை அமைகின்றது. நான் அந்த சூழலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். வானங்கள் முதலாக பூமி வரையிலும் என்னுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக மறைவான சக்திகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. எனக்கு மனம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அந்த மனம் எங்கிருந்து படைக்கப்பட்டது, அந்த மனம் எப்படி எனக்குள் அமைந்திருக்கின்றது, வேறு எந்த விதமான படைப்புகளை காட்டிலும் என்னுடைய மனம் சிறந்ததாக இருக்கிறது, என்னுடைய ஒரு படைப்பு சிறந்ததாக இருக்கிறது என்று சொன்னால் அது மனதின் அடிப்படையில் மட்டும்தான். அந்த மனம் எந்த விதமான எந்த உணர்வுக்கும் அது தாக்குப்பிடிக்கக்கூடியதாக இருக்கின்றது, அதனை மிகைக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு கெட்ட செய்தி எனக்கு வருகின்றது, அதை என்னால் தாங்க முடியவில்லை, அந்த செய்தியை நான் மறக்க விரும்புகின்றேன் நாளடைவில், அல்லது அந்த செய்தியை பற்றி துக்கம் என்னை தீண்டிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த துக்கம் நீங்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். இது உங்களுக்காக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நான் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு விஷயமும் நிகழ்ந்து கொண்டிருக்கூடிய சூழ்நிலைகளும். எனக்காக என்ன சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது என்றால் என்னுடைய மனதில் எதனை நான் நம்புகின்றேனோ அந்த சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய மனதை நான் கவனிக்கின்றேன். ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கின்றது அந்த மனதில், இறைவனுடைய ஒரு மாபெரும் ஆசீர்வாதம். சிறப்பான வாழ்க்கையை வாடுங்கள், சங்கையான வாழ்க்கையை வாடுங்கள், மதிப்பும் மரியாதையும் மிக்க வாழ்க்கையை வாடுங்கள், கண்ணியத்தை கொண்டு வாடுங்கள். இந்த வாழ்க்கையெல்லாம் ஒரே ஒரு அடிப்படை தான், சிறப்பான வாழ்க்கை வாடுங்கள். அப்படி என்ற ஒன்று என்று இருக்கும் பொழுது எனக்கு சிறப்பு என்றால் என்ன, வாழ்க்கை என்றால் என்ன என்பது தெரியாது. வாழ்க்கை என்பது நான் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய வாழ்க்கை, இதனை வாழ்க்கை என்று கருதுகின்றோம். இனியும் வாழ்வது இதை போன்றுதான் வாழ்க்கை என்று கருதுகின்றோம், அவ்விதமாக இல்லை. மனநிலை சிறப்புடன் நான் வாழ வேண்டும், இது வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கையானது என் மனதிலிருந்து ஆரம்பிக்கிறது. என் மனதின் விருப்பங்களுக்கு ஏற்றவாறு என்னுடைய சூழல்கள் அமையுமானால் அந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கிறது. நான் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றேன், இன்னமும் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றேன். என் மனதில் எந்த தேவையை அழகான விருப்பமாக கொண்டிருக்கின்றேனோ, சிறப்பானதாக கொண்டிருக்கின்றேனோ, அந்த வகையில் என்னுடைய சுற்றுச்சூழல் அமையவில்லை என்றால், என்னை சூழ்ந்திருக்கும் நிலை அமையவில்லை என்றால், நான் கவலைக்குள்ளாகின்றேன் அல்லது ஆதங்கப்படுகின்றேன் அல்லது வெறுக்க ஆரம்பிக்கின்றேன். நான் வாழ வேண்டும் என்று விரும்பவில்லை, வாட பிடிக்கவில்லை என்றும் கூறுகின்றேன். வாட பிடிக்கவில்லை என்று கூறக்கூடிய நாம் இறைவன் உங்களுக்காக விதித்திருக்கக்கூடிய சிறப்பான வாழ்க்கை வாட வேண்டும் என்ற அந்த வாழ்க்கைக்கு விரோதமானது. நாம் இறை நம்பிக்கையிலிருந்து இந்த நேரத்தில் விலக இருக்கின்றோம், விலகுபவர்களாக இருக்கின்றோம். எச்சரிக்கையோடு நம்முடைய மனதை நாம் பாதுகாக்க வேண்டும். நன்மையான விஷயங்கள் அந்த மனதில் இருக்கும் வரையில் என் மனம் இருக்கின்றது. அந்த நன்மை இல்லை என்றால் என் மனம் பேதலித்துவிடுகின்றது, என் மனம் விட்டுப்போகின்றது, மனம் உடைந்து விடுகின்றது. தீமைகள் தான் எனக்கு உண்டு என்று எனக்கு அறிவிக்கப்படுமானால், அதனையும் நான் நம்புவேனேயானால் என் மனம் உடைந்து விடுகின்றது. மனம் ஒரு பொருள் இல்லையே உடைவதற்கு. எப்படி இந்த உடைந்து விடுகின்றது, மனம் உடைந்து போய்விட்டான் என்று சொல்கின்றோமே, எப்படி மனதை எப்பொழுது பார்த்தார்கள் ஒரு பொருளாக, அது உடைந்து விடுவதற்கு. மனமும் இருக்கிறது என்பதை அறிவிப்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் வழக்கு சொல்லாக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய மனம் வெறுத்து போய்விட்டது, மனம் விரும்புகின்றது, மனம் உடைந்து போய்விட்டது, மனதை விட்டுவிட்டான், இனி அவனுக்கு வாழ்க்கை இல்லை. இவையெல்லாம் மனதின் அடிப்படையில். உங்களுடைய வாழ்க்கை என்பது மனதில் அமைந்திருக்கின்றது நாளைய வாழ்க்கை. இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நேற்று உங்களுடைய எண்ணம் சம்பந்தமாக எதனை நீங்கள் அதனை ஆதரவாக கொண்டீர்கள், எவ்வளவுக்கு அதனை வெறுத்து அதற்கு மாறான எண்ணமாக கொண்டிருந்தீர்கள், எந்த அளவுக்கு நீங்கள் தான் வாழ வேண்டும், என்னை வாழ வைப்பவர்கள் எவரும் இல்லை என்று எண்ணினீர்களோ, அவையெல்லாம் ஒன்று சேர்ந்து கெட்ட சூழலாக மாறுகின்றது. இயற்கைக்கு விரோதமாக நாம் செல்வதன் காரணமாக படைக்கப்பட்ட நாம் இயற்கையை விட மிக உயர்ந்தவர்கள். ஒவ்வொரு இயற்கையும் உங்களுக்கு கீழானது, ஒவ்வொரு மனிதனும் இயற்கையின் படைப்புக்கு மேலானவன். இந்த எண்ணத்தை நாம் இன்று மனதில் கொள்ள வேண்டும். நிச்சயமாக படைப்பினங்களில் மிக சிறந்த படைப்பு எது என்று உங்களை கேட்டால் மனிதன் படைப்பு என்று கூறுவீர்கள். இதை உங்களுக்கு அறிவித்தது யார்? எந்த பரிசோதனை கூடத்தில், எந்த புத்தகத்தில் நீங்கள் படித்தீர்கள்? அதற்கான ஆதாரம் என்ன? மனதின் ஆதாரம் தவிர கிடையாது. நிச்சயமாக மனிதன் உயர்வானவன், உயர்ந்த படைப்பு. மற்ற படைப்பினங்கள் அவ்வளவும் மனிதனுக்கு கீழானவை, இதில் சந்தேகமும் இல்லை. மிருகங்களும் மனிதர்களும் ஒன்றுதானா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆனால் இன்று கற்பிக்கப்படுகின்றது மனிதர்களும் மிருகங்களும் ஒன்றுதான், இது மனித மிருகம் அவ்வளவுதான், இவ்விதமாக கற்பிக்கப்படுகின்றது. மிருகத்திற்கு மனம் கிடையாது, மனிதனுக்கு மனம் உண்டு. மிருகத்திற்கு நாளைய வாழ்க்கையை பற்றிய சிந்திக்கக்கூடிய எண்ணம் கிடையாது. அதற்குரிய வாழ்க்கை முறையை அதற்கு எப்படி விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அதன் பிரகாரம் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர ஒவ்வொன்றும் வித்தியாசமாக நாளைய வாழ்க்கையை எப்படி அமைக்க வேண்டும் என்று என்பதில்லை. அந்த மிருகங்களுக்கு நன்மை தீமையை பிரித்து பார்க்கக்கூடிய தேவையும் இல்லை. அந்த பகுதி அவர்களுக்கு அனுமதிக்கப்படவில்லை, அமைக்கப்படவும் இல்லை. பகுத்தறியக்கூடிய அந்த பகுதி, மனிதனுக்கு நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய அந்த பகுதி உள்ளத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அங்குதான் உங்களுடைய இல்லமாக இருக்கின்றது. தீமையை நீக்கி நன்மையை கொண்ட பொழுது நீங்கள் அந்த உள்ளத்தை உங்களுடைய இல்லமாக கருதுகின்றீர்கள். அந்த இல்லத்தில் நீங்கள் வாழ்கின்றீர்களே தவிர நான்கு சுவர்களுக்குள் நீங்கள் வாழவில்லை, கட்டிட அமைப்புகளுக்குள் நீங்கள் வாழவில்லை. அந்த வாழ்க்கை உங்களுக்கு வாழ்க்கையும் அல்ல. மனதில் சுகம் இருந்தால் தவிர அங்கு நான் குடிகொண்டிருக்கக்கூடிய நிலையில், அமைதியாக இருக்கக்கூடிய நிலையில், அந்த இடத்தில் எனக்கு சுகத்தை தவிர எனக்கு வேறு எந்த விஷயமும் அங்கு இல்லை என்பது இருக்கும் பொழுது மனதில் அமைதியும் மனதில் கலக்கம் இல்லாமலும் கவலை இல்லாமலும் இருக்கின்றோம். நாம் நம்முடைய நாளைய வாழ்க்கையை பற்றி பொருள் அடிப்படையில் எண்ணும் பொழுது மட்டும்தான் அங்கு கவலை ஏற்படுகின்றது. பொருள் எல்லாமே மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய பொருளை பார்த்து நான் இவ்விதமாக வாழ வேண்டும் என்று, பிறர் உடைமைகளை நான் விரும்பும் பொழுது ஒரு அசிங்கமான வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுக்கின்றேன். அசுத்தமான வாழ்க்கை, கண்ணியக்குறைவான வாழ்க்கை, அவரிடம் இருப்பதை போன்று எனக்கு வேண்டும் என்று எண்ணும் பொழுது அவருடைய பொருள் மீது கண் வைத்து விட்டேன். உங்களுக்காக இருக்கக்கூடிய வாழ்க்கையோ மறைவானது. பொருள்களில் உங்களுடைய சுகம் இல்லை. உங்களுடைய அருளில், இறைவனுடைய அருளாக இருக்கக்கூடிய அந்த உள்ளத்திற்குரிய எண்ணத்தின் மீது நீங்கள் எந்த அளவுக்கு நிலைப்படுகின்றீர்களோ, எந்த அளவுக்கு விரும்புகின்றீர்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு சுகம் இருக்கின்றது. சுகத்தின் மீதும் ஆரோக்கியத்தின் மீதும் நீங்கள் வாழ வேண்டும். மனதிற்கு ஆதாரம் எண்ணம். அந்த எண்ணம் சுகமாக இருக்க வேண்டும். இவ்வளவுதான் வாழ்க்கை. இங்கிருந்து உங்களுடைய சூழ்நிலை உருவாகின்றது. எனக்கு நாளைய விஷயத்தை பற்றிய ஒரு துன்பமான சூழ்நிலை என் மனதுக்கு அறிவிக்கப்படுகின்றது. இவ்விதமாக அமையும். இவ்வளவு கேடுகள் உண்டு, இந்தந்த தீமைகள் எல்லாம் உங்களை நெருக்கடித்துக் கொண்டிருக்கின்றன. நான் அதை எதிர்பார்க்கிறேன். எனவே இப்பொழுது எனக்கு கவலை சுழ்ந்து கொண்டது. இந்த வாழ்க்கையில் இப்பொழுது நான் சம்பாதித்துக் கொண்டிருக்கிற நிலைமை நாளைக்கு இன்னும் அதிகமாகுமா குறையுமா? பணத்தின் அடிப்படையில் தான், உருவத்தின் அடிப்படையில் தான் என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்கின்றேன். பணம் நாளைக்கு வேண்டும், உணவு நாளைக்கு வேண்டும், இந்த இரண்டில் எது சரி எது தப்பு? உணவுக்கு பணத்தை கொடுத்து வாங்குகின்றீர்கள். பணமோ பற்றாக்குறை, உணவோ இருக்கிறது. இறைவன் படைத்த படைப்பில் உங்களுக்கு குறை இல்லை. நீங்களாக அமைத்துக் கொண்டீர்கள் பணம் கொடுத்தால்தான் உணவு என்று. உணவு வேண்டும் என்பது உங்களுடைய எண்ணம், இறைவனுடைய வாக்கு. நான் படைத்திருக்கின்றேன், எந்த குறையும் இல்லை. இப்பொழுது எனக்கு 10 ரூபாய் இல்லை என்றால் அரிசி வாங்க முடியாது. ஆனால் 10 ரூபாய் இல்லை என்பதற்காக அரிசி இல்லாமல் இருக்கிறது, இருக்கிறது, மறுக்கப்படுகின்றது. இது உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய துஷ்ட சகுனம். உணவுக்கு விலை பேசிய அந்த கேடு, உங்களால் அச்சடிக்கப்பட்ட நோட்டுகளின் பற்றாக்குறை இருக்கிறது. அந்த நோட்டுகளை பெற வேண்டுமென்றால் வேலை பார்க்க வேண்டும். அந்த வேலைக்கு பற்றாக்குறை இருக்கின்றது. வேலை பார்க்க வேண்டுமென்றால் சக்தி இல்லை, உடல்நிலை மோசமாக இருக்கின்றது. ஒவ்வொருவரும் நோயாளிகள். அவ்வாறு இருக்கும் பொழுது எப்படி நான் வேலை செய்ய முடியும்? எப்படி நான் பணத்தை சம்பாதிக்க முடியும்? அந்த பணத்தை கொண்டுதான் வாங்க வேண்டும் என்றால் ஏற்கனவே அந்த உணவு இருக்கின்றது, அதனை ஏன் விலைக்கு விற்கின்றார்கள்? உங்களுடைய எண்ணம் இப்பொழுது அந்த சூழ்நிலையை விரும்ப வேண்டும். அதற்காக உங்களுடைய வாழ்க்கை அமையும். எண்ணத்தின் மீது சத்தியமாக அங்கு இறைவன் விதித்த ஒவ்வொரு விஷயமும் அழகானது, குறைவில்லாதது, நிறைவானது. உங்களுக்காக உங்களை சுற்றிலும் இப்பொழுதும் இருக்கின்றது உணவு மறுக்கப்படுகின்றது. இந்த பணம் என்ற தரித்திரத்தை கொடுத்தால்தான் நான் தருவேன் என்று. பணம் யார் படைத்தது? நீங்கள் படைத்தீர்கள். ஏன் அதற்கு பற்றாக்குறை? மனிதனிடமிருந்து வரக்கூடிய அவ்வளவும் பற்றாக்குறைதான். உங்களுக்கு பணம் பற்றாக்குறையாக ஆகிவிட்டது, உணவோ நிரப்பமாக இருக்கின்றது. இந்த பணத்தை நான் கொடுத்து விட்டால் உணவு கிடைக்குமா? கிடைக்காதா? கிடைக்கும். அப்படி என்றால் ஏன் தடுத்தீர்கள்? நீங்கள் படைக்கவில்லை அந்த உணவை. ஏர் விழுதுவிட்டால் போதுமா? அதில் குப்பையையும் எருக்களையும் போட்டு அதிலிருந்து வளரக்கூடியது கெட்ட உணவா நல்ல உணவா என்று கேட்டால், குப்பையின் சாரத்திலிருந்து வளரக்கூடிய உணவு கெட்டது. உங்களுடைய படிப்பறிவு, வேளாண்மை அறிவு, அக்ரிகல்ச்சரல் நாலேஜ், அது நன்மைக்கு பதிலாக கெட்டதை விளைவிக்கக்கூடிய தன்மை உள்ளது. பூச்சி பற்றும், பூச்சிக்கு மருந்தளிக்க வேண்டும். அந்த பூச்சி பற்றுவதற்கு காரணம் அந்த கெட்ட சக்திகள் பூச்சிக்களை வளர்க்கின்றன, அதனுடைய உயிர் சக்தி அங்கு இருக்கின்றது. ஒரு உணவு கெட்டுவிட்டது என்றால் அந்த உயிர் சக்தி கெட்ட உயிரினங்களை வளர்க்கிறது. ஒரு உணவுக்கு நன்மையான சுகமான அந்த அழகு இருக்குமானால், அந்த சக்தி இருக்குமானால், அங்கு உயிர் சக்தி மனிதனுக்கு மட்டும்தான் என்று ஆகிறது. மேலான படைப்பு மனிதன். ஆனால் ஒவ்வொரு பயிரிலும் அந்த நச்சுக்கள் இருக்கின்றன. அது கெட்ட உயிரோட்டத்தையும் அதற்குரிய அந்த உயிரினங்களையும் வளர்க்கின்றன என்பதை அறிய வேண்டும். வேளாண்மையில் உங்களுக்கு மருந்துகள் அளிக்கின்றார்கள். உங்களுக்கு உணவின் சக்தி முக்கியமா, மருந்தின் விஷமின் விஷ முக்கியமா என்று கேட்டால், உணவின் சக்தி முக்கியம், மருந்தின் விஷம் கூடாது என்பது தெரியும். இருந்த போதிலும் என்னுடைய அறிவின் பெருமை, நான் பசுமை புரட்சி செய்து விட்டேன். முன்பெல்லாம் இவ்வளவு அரிசி கிடையாது, இவ்வளவு அரிசி இருக்கின்றது. முன்பெல்லாம் அரிசியாக இருந்தது, உணவாக இருந்தது, உயிர் சக்தியோடு இருந்தது. இப்பொழுது உயிரை பாதிக்கக்கூடிய விஷங்களாக மாறிவிட்டன. அதிலும் இவர்களுக்கு ஒரு பெருமை, இந்த விவசாயிகள் தான் உணவை கொடுக்கின்றார்கள் என்றால், இந்த விவசாயிகள் அந்த விதையின் கொட்டையை வெடிக்கச் செய்பவர்கள் இவர்கள்தானா? அதிலிருந்து முளைக்கச் செய்பவர்களும் இவர்கள்தானா? இத்தனை இலைகள், இத்தனை கதிர்கள் என்று, இத்தனை தானியமணிகள் என்று கோர்த்ததும் இவர்கள்தானா? எப்படி இவர்கள் பெருமை கொள்கின்றார்கள்? பிறகு வெயில் வந்து கருகி போய்விட்டது, வெள்ளம் வந்து அடித்துக் கொண்டு போய்விட்டது, நாங்கள் உழுதோம், மழை பெய்யவில்லை. தெரிகிறதல்லவா, உங்களிடம் எந்த விதமான நன்மையும் இல்லை, நீங்கள் படைப்பவர்கள் இல்லை என்பதை. நான் படைக்கின்றேன் என்று எப்பொழுது கூறுகின்றார்களோ அப்பொழுது கெட்டவற்றை சேர்த்து உயிர் சக்தியை நாசமாக்கி விஷசக்தியாக மாற்றி பின்னர் அந்த விஷசக்தியின் காரணமாக விஷப்பூச்சிக்களை தொற்றும் பொழுது அப்பொழுதும் கூட அறிவில்லை இந்த விவசாயிகளையும் வேளாண்மை துறையையும் மனிதர்களுடைய அறிவையும் நம்பக்கூடாது என்று. உள்ளுக்குள் இருக்கிறது சுத்தமான உணவு, உங்களுக்கு முன்பாக கண்முன்பாக தெரிகின்றது பூச்சிக்கள் பற்றக்கூடிய கெட்ட சக்திகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த உணவு என்பதை. என்றாலும் நான் என்னுடைய அறிவின் பெருமையை கொண்டு மருந்து அளிப்பேன், பிறகு மருந்துகளையும் சாப்பிட வேண்டும். முதலாவதாக எருக்களிலிருந்து, குப்பைகளிலிருந்து, சாணங்களிலிருந்து, மலங்களிலிருந்து உருவாகக்கூடிய அந்த சாரத்தை கொண்டு வளரக்கூடிய தானியமணி போன்ற ஒன்று, பின்னர் அதில் உங்களுடைய மருந்தை அடித்து பின்னர் அந்த விஷத்தையும் சேர்த்து உண்ணுகின்றீர்கள். இதில் பெருமை, சுத்தமான உணவு என்று. உங்களுடைய தூய்மை என்பது சூழ்நிலைகளிலிருந்து உருவாகக்கூடியது. உங்களுடைய உணவு என்பது சூழ்நிலைகளிலிருந்து உருவாகக்கூடியது. உங்களுடைய ஆரோக்கியம் என்பது சூழ்நிலைகளிலிருந்து உருவாகக்கூடியது. உங்களுக்கு ஆரோக்கியம் கெடுவதும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய சீர்விளைவும் முன்னமேயே அறிவிக்கப்படுகின்றன, இவ்விதமாக அமையும் என்று. நாம் அதை கொண்டு கவலைப்படுகின்றோம், இல்லை அதை கொண்டு நாம் உறுதிபட வேண்டும், என்னுடைய சூழ்நிலையை நான் மாற்ற வேண்டும் என்று. எனக்குள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஒரு கவலையின் சூழ்நிலை, யாரும் சொல்லவில்லை உங்களுக்கு கவலை கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது, ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, இவ்விதமாக உங்களுடைய கவலைகள் உங்களை வந்து அடையும் என்று யாரும் கூறவில்லை. அது உங்களுக்குள் உருவாகிறது, அறிவிக்கப்படுகின்றது, திடீரென அறிவிக்கப்படுகின்றது. சில சமயங்களில் என்ன ஆகுமோ தெரியவில்லை என்று, நாளைக்கு என் குழந்தைகளுக்கு என்ன ஆகுமோ தெரியவில்லை என்று, இன்னும் நாளைய சூழ்நிலை எப்படி அமையுமோ, எவ்வளவு கஷ்டமாக அமையுமோ தெரியவில்லை என்று உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. நாளைய வாழ்க்கையை பற்றி எப்படி எங்கிருந்து வருகிறது, என்னுடைய மனதில் எண்ணத்தில் ஒரு சீர்குலைவு, நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு கவலைக்கிடமான ஒரு செய்தி என்னுடைய உள்ளத்தில் அமைக்கப்படுகின்றது, அறிவிக்கப்படுகின்றது. எங்கிருந்து? யாரும் பேசவில்லை, புத்தகத்திலும் படிக்கவில்லை, ஆனால் எச்சரிக்கை வந்து கொண்டிருக்கின்றது. அதை நான் கவலையோடு ஏற்றுக்கொள்கின்றேன், அல்லது என்னுடைய சக்தியை கொண்டு, இயற்கை சக்தியை கொண்டு நம்பிக்கை கொள்கின்றேன், அவ்விதமாக நடக்காது என்று, நடக்கக்கூடாது என்றும் விரும்புகின்றேன், நடந்துவிடக்கூடாது என்று நான் நெஞ்சால விரும்புகின்றேன். இந்த நெஞ்சத்தில் அமையக்கூடிய அந்த கெட்ட உணர்வு, கெட்ட சக்தி இங்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றது, நன்மைக்கு விரோதமாக. என்னுடைய உள்ளத்தில் ஏற்கனவே நன்மையான அந்த உணர்வு இருக்கின்றது, கேடுகள் நிகழக்கூடாது என்று, துன்பங்கள் அடையக்கூடாது என்று. இது யாருடைய வார்த்தை? ஒரே ஒரு வார்த்தை, சத்தியமான வார்த்தை, அழகான வார்த்தை. இதற்கு பலவிதமான சூழல்களை கொண்டு எனக்கு அறிவிக்கப்படுகின்றது, இல்லை கவலை கொண்ட வாழ்க்கை காத்திருக்கிறது என்று. இதில் நன்மையான பேச்சு எது, தீமையான பேச்சுக்கள் எவை? ஒரே ஒரு எண்ணம் உள்ளுக்குள், ஆரம்ப முதலாக நினைவு தெரிந்த நாள் முதலாக நல்ல வாழ்க்கையும் அழகான வாழ்க்கையும் சிறப்பான வாழ்க்கையும் சங்கமிக்க வாழ்க்கையும் வாழ வேண்டும் என்று என் மனதில் இருக்க, இதற்கு விரோதமான வார்த்தை எங்கிருந்து வந்தது? உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிர் மூச்சில் உங்களுக்காக அறிவிக்கப்படுகின்றது, இந்த வகையிலான வாழ்க்கை உங்களுக்கு தேவை என்று. அதே நேரம் உங்களை சுற்றிலும் ஒரு சூழ்நிலை உங்களுக்கு எதிராக மாறுகின்றது, அந்த சூழ்நிலையிலிருந்து அறிவிக்கப்படுகின்றது, இவ்விதமான கேடுகள் நிறைந்த வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கிறது என்று. இதில் உண்மை நிலைத்திருக்குமா, பொய் நிலைத்திருக்குமா என்று உங்களிடம் கேட்டால் சத்தியம் பதில் சொல்ல வேண்டும், உண்மை நிலைக்கும் பொய் சாகும், அடியும். அழகானது நிலைத்திருக்குமா, கேடானது நிலைத்திருக்குமா என்று கேட்டால் அதே பதில்தான், நன்மை நிலைத்திருக்கும், கேடுகள் அடியும். உங்களுடைய நன்மை உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய பிறந்த நாள் முதலாக அமைக்கப்பட்டிருக்கின்றது, அது ஆன்மாவாக இருக்கின்றது. உங்களுடைய உள்ளத்தில் ஆன்மாவாக இருக்கின்றது இறைவனுடைய, உங்களுடைய படைப்பின் ஆரம்பத்தில் முதல் மூச்சில் இறக்கப்படக்கூடிய அவ்வளவு நன்மையும் வாழ்க்கை ஒட்டுமொத்தமைக்கும் உரிய நன்மையாக உங்களுடைய உள்ளத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. சுகமும் அழகும் நன்மையும் மேன்மேலும் மெருகூட்டக்கூடிய அந்த சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரங்களின் உயர்வும் நிச்சயமாக இது உங்களுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உணர்வு ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது. இதற்கு எதிராக என்னுடைய மனதில் களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்திகள் வருகின்றன. எங்கிருந்து வருகின்றன இந்த செய்திகள்? யாரொருவரும் வாயை திறந்து நீ நாசமாய் போக என்று கூறுவதில்லை, உனக்கு நாளைக்கு கஷ்டங்கள் இருக்கின்றன என்று அடுக்குவதில்லை. எனக்கு தெரியும் என்னுடைய தீமைகள் என்ன, என்னுடைய கஷ்டங்கள் என்ன, என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை குறைவும், என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த தடுமாற்றமும் கவலையும் கெட்டதை எதிர்நோக்கக்கூடிய அந்த மனப்பான்மையும் நிரம்பி இருக்கிறது. எங்கிருந்து வந்தது இந்த எண்ணங்கள்? ஒரே ஒரு எண்ணத்துக்கு விரோதமான எண்ணங்கள் எங்கிருந்து வந்தன? சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய செய்திகள், காற்றின் மூலமாக இணங்குகின்றன என்பதை அறிய வேண்டும். என்னுடைய எண்ணத்திற்கு ஆன்மாவிற்கு விரோதமான எனக்கு எதிரான சூழ்நிலைகள் என்னுடைய எண்ணத்தின் காரணமாக உருவாகி இன்று என்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய உயிர் மூச்சுக்கள் தடுக்கப்பட்டு அதிலிருந்து கேடுகள் என்னை என்னுடைய நெஞ்சங்களை அடைந்து அந்த நெஞ்சங்களில் இருக்கக்கூடிய செய்திகள் கவலைக்கிடமானவை. வெளியிலிருந்து காது மூலமாக கேட்கவில்லை, பார்வை மூலமாக பார்க்கவில்லை வருவதை ஆனால் எனக்கு அறிவிக்கப்படுகின்றது. மறைவான அந்த வழி உங்களுடைய காற்றின் மூலமாக உங்களுடைய நெஞ்சத்தில் இறங்குகின்றது. உங்களுடைய செய்திகளாக உங்களுடைய எண்ணங்களுக்கு தோதாக இறங்குகின்றது. எண்ணத்தை நான் எண்ணங்களாக மாற்றினேன். எனக்கு உணவு படைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு உணவை கொடுத்தவன் இறைவன்தான். பிறந்த நாள் முதலாக நான் பிறந்த பிறகுதான் என் தாயின் மார்பகத்தில் இருந்து பால் சுரந்தது. என் இறைவன் எனக்காக உணவை படைக்க ஆற்றல் மிக்கவன், மகாசக்தியுடையவன், உணவளிப்பவன் அவன்தான். அவனைத் தவிர இறைவன் இல்லை என்பதை அறிந்த பிறகும் நான் சம்பாதித்தால்தான் உணவு. பசியை சம்பாதிக்க முடியுமா உணவுக்கு முன்னாடி? அந்த பசியற்று போய்விட்டால் உங்களுடைய பணத்தை கொண்டும் உணவை கொண்டும் என்ன செய்ய முடியும்? வாந்தி ஏற்படுகின்றது, பேதி ஏற்படுகின்றது, சாப்பிட முடியுமா உங்களால்? அந்த வாந்தி கெட்ட சக்தியும், சக்தி வெளியேறுகிறது என்று கூறுவார்கள். நல்ல சக்தியும், உங்களுக்கான பசி உணர்வு மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும், குடல்கள் முறையாக இயங்க வேண்டும். இவற்றையெல்லாம் சீர்படுத்திக் கொண்டிருப்பது உங்களுடைய எண்ணம். ஆன்மாவில் இருக்கக்கூடிய சிறந்ததாக இருக்கக்கூடிய எண்ணம் ஒவ்வொரு கெட்ட சக்திக்கும் நேர் அழகான வார்த்தையாக உங்களுடைய உள்ளத்தில் ஏற்கனவே பதியப்பட்டிருக்கின்றது. இந்த வார்த்தை தான் என்று ஆனால் விரோதமாக கற்பிக்கப்படுகின்றது. உங்களுடைய சுற்றுப்புற சூழல் ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையே ஒரு சூழல் இருக்கின்றது. இயற்கையின் சூழல் அவர்களுடைய எண்ணங்கள் அவற்றை உருவாக்குகின்றன. எண்ணங்களின் மீது சத்தியமாக நாம் அழிந்து போவோம். எண்ணத்தின் மீது ஒரே ஒரு எண்ணம் படைத்த நாள் முதலாக இருக்கின்றதே, அந்த எண்ணத்தின் மீது நீங்கள் நிலை கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மலர ஆரம்பிக்கின்றது. என்னுடைய எண்ணத்திற்கு தகுந்தவாறு, என்னுடைய நம்பிக்கைக்கு தகுந்தவாறு என்னுடைய சூழ்நிலை மாறுகின்றது. சூழ்ந்திருக்கக்கூடிய நிலை, அந்த சூழ்ந்திருக்கக்கூடிய நிலை எனக்காக அது உருவாகி என்னுடைய கேடுகளை எனக்கு அது வரும் முன்னே அறிவிக்கிறது. இது இறைவனுடைய செயலாக இருக்கின்றது. முன்னறிவிப்பாக எச்சரிக்கை நமக்கு, நற்செய்தியும் இருக்கின்றன, நமக்கு கேடான கெட்ட செய்திகளும் இருக்கின்றன. இவற்றை காற்றின் மூலமாக உங்களுக்கு அறிவிக்கின்றான். காற்றின் மூலமாக காதுகளில் கேட்கின்றோம். அது ஒன்று. என்னுடைய வார்த்தையானது, பேச்சானது காற்றின் மூலமாக பரவுகிறது. அந்த காற்று மூக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்டதா, காது சம்பந்தப்பட்டதா என்று கேட்டால் அது சுவாசம் சம்பந்தப்பட்டது. அந்த காற்று காதுகளிலும் ஒலிக்கின்றது. சப்தங்கள், வெளிப்படையான உருவ அமைப்பிலான சப்தங்கள் காதுகளில் ஒலிக்கின்றன. வார்த்தை வடிவங்கள், வடிவம், உருவம், அந்த சம்பந்தமாக வரக்கூடிய அவைகளும் அவளும் காற்றில் காதுகளில் ஒலிக்கின்றன. பின்னர் நாம் அறிகின்றோம். ஆனால் மறைவான அந்த செய்திகள் உண்மை நெஞ்சத்தில் இறங்குகின்றன. அது இறைவனுடைய வாக்கு. உங்களுக்கு இருக்கக்கூடிய நன்மையும் தீமையும் உங்களுடைய எண்ணமாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் காற்றின் செய்திகள் உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றன. எண்ணங்களில் இருப்பதெல்லாம் கெட்ட காற்றை நான் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றேன், நல்ல காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றேன். மனதில் கொஞ்சம் கலக்கமாக இருக்கின்றது, கவலையாக இருக்கின்றது. எங்காவது போய்விட்டு வரலாம், பீச்சுக்கு போயிட்டு வரலாம், அல்லது மலைவாச ஸ்தலங்களுக்கு சென்றுவிட்டு வரலாம். தூய்மையான காற்று மக்களுடைய வார்த்தைகளுடைய அந்த சுகவீனம் நீக்கப்பட்ட காற்று, அன்கரப்டட் விண்ட் அண்ட் தி அன்கரப்டட் சூழ்நிலைகள், அந்த தட்பவெப்ப சூழ்நிலைகள் அவ்வளவுமே மாறியிருக்கின்றது. உங்களுடைய எண்ணங்கள் அங்கு மாறுகின்றன. கெட்ட சக்திகள் அங்கு இல்லை. சூழ்நிலைகளை நீங்கள் தாண்டி செல்கின்றீர்கள். அவ்விதமாக அல்ல, திரும்பவும் அந்த சூழ்நிலைகள் வந்தே ஆக வேண்டும். உங்களுடைய இருப்பிடங்களுக்கும் வாழ்விடங்களுக்கும் நீங்கள் வந்தே ஆக வேண்டும். எனவே உங்களுடைய இடங்களை மாற்றுவதன் காரணமாக ஓரளவுக்கு சுகம் நிச்சயமாக இருக்கின்றது. ஆனால் மீள வேண்டிய இடத்திற்கு மீளும் பொழுது மீண்டும் அதே சூழ்நிலைகள் தான். உங்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் அந்த சூழல் மாற வேண்டும். எண்ணம் என்பது சத்தியம், சத்தியம் என்பது ஒன்றே ஒன்று. அனைத்து தீமைகளையும் மிகைக்கக்கூடியது, வேண்டாம் என்று மிகைக்கக்கூடியது, நிகழக்கூடாது என்று ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய அவ்வளவு வழிமுறைகளும் கேடானவை. இந்த வார்த்தையை மாற்றிட முடியாது. உங்களுக்கு எச்சரிக்கையில் வந்து கொண்டே இருக்கின்றன, நெருங்கிக் கொண்டே இருக்கின்றன. எப்பொழுது எனக்கு ஒரு கவலை இருக்கின்றதோ, என்னை சுற்றிலும் கெட்ட சூழ்நிலை, அதாவது கெட்ட காற்றுகள், கெட்ட சூழ்நிலை எனக்காக உருவாக்கப்பட்டு விட்டது. அதிலிருந்து அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எனக்காக என்னுடைய செய்திகள். இது இப்பொழுது நிகழப்போவதில்லை, ஆனால் வரையறுக்கக்கூடிய விஷயத்தை பற்றி அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. இறைவனுடைய அனுமதியை கொண்டேதான் அவர்கள் திருந்திக் கொள்ளட்டும். எச்சரிக்கையாக, நற்செய்தியாக அவர்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. இந்த செய்தியானது நிறைபெற்று நிற்கக்கூடிய அந்த நாள் வருவதற்கு முன்பாக எண்ணம் என்ற ஒன்று உங்களுடைய படைப்பின் நாள் முதலாக அமைக்கப்பட்டிருக்கின்றது உங்களுடைய ஆன்மாவில். அதை கொண்டு நீங்கள் முன்னேறுங்கள். நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். மனம் என்ற ஒன்று விட்டு போய்விடுவதற்கு முன்பாக நம்பிக்கை கொள்ளுங்கள். அதனை தொலைத்துவிட்டு பிறகு நம்பிக்கையை தேடாதீர்கள். பிடிமானத்திற்கு எதுவுமே இல்லை. நான் அழிந்தே போவேன், என்னுடைய வாழ்க்கை முற்று பெற்றுவிட்டது என்ற அளவுக்கு நாம் ஆகும் பொழுது அங்கு பிடிமானத்திற்குரிய இறைவனுடைய செய்திகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிட்டன. மனிதர்களை நம்பி, அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நம்பி, அவர்களுடைய வார்த்தைகளையும் வாக்குகளையும் நம்பி நான் சீரழிந்தேனே தவிர என்னுடைய நன்மைகள் எனக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருந்தும் நான் அதனை மறுத்தேன், நிராகரித்தேன். என்னுடைய மனிதர்களுடைய அமைப்பிலான பேச்சை கொண்டும் அவர்களுடைய கற்பித்தலை கொண்டும் நான் என்னுடைய நிலை இழந்துவிட்டேன், நிலை தடுமாறிவிட்டேன். இந்த நிலையிலும் எப்பொழுதும் சரி, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நீங்கள் மாற்ற வேண்டும். கெட்ட சூழ்நிலைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கவலை என்ற ஒன்று இருக்கும் காலமெல்லாம் கெட்ட சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கவலை என்ற ஒன்று மூச்சின் வாடாக எனக்காக என் நெஞ்சத்தில் இறக்கப்படுகின்றது. உங்களுடைய எண்ணங்கள் தவறாக இருக்கின்றன, திருத்திக் கொள்ளுங்கள். இன்று நான் எதனை கொண்டிருக்கின்றேனோ அது எனக்காக உருவாக இருக்கின்றது. படைப்பாளன் என்ற ஒருவன் இருப்பானேயானால் உங்களுடைய எண்ணங்களில் இருப்பதற்கு அவன் பதிலளிக்கின்றான், விடையாக அவன் படைத்தலின் மூலமாக. படைப்பாளன் படைத்துக் கொண்டிருக்கின்றான் உங்களுக்காக வேண்டி. நீங்கள் விரும்பியதை உங்களுக்கு அனுமதித்துக் கொண்டிருக்கின்றான். சொற்பமான அளவுக்கு முழுமையாக உங்களுக்கு அனுமதித்து விட்டால் தாங்க மாட்டோம். மீதமுள்ளவற்றை உங்களுக்காக எச்சரிக்கையோடு அமைத்திருக்கின்றான். கவலை, பயமும் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. கவலை எப்பொழுது பயமாக மாறுகிறது என்றால், நான் எதனை கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றேனோ, இது நிகழ வேண்டாம் என்று இறைவனுடைய வாக்கு இருக்க அதனை மறந்த நிலையில் நான் இதனை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். வடிவங்களாக இருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் வடிவங்களை நான் உருவாக்குகின்றேன். இவ்விதமாக அமையும் என்று நாளைய வாழ்க்கையை பற்றி, மறைவான அந்த வாழ்க்கையை பற்றி. யாருமே நாளைய வாழ்க்கையை அறிய மாட்டார்கள். அந்த நேரத்தில் இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இந்த வாழ்க்கையில் எனக்கு இவையாக இருக்கின்றன, இப்படியாக இருக்கின்றன என்று. அதே நேரம் வேண்டாம் என்று இறைவனுடைய வாக்கு உள்ளுக்குள் இருக்கின்றது. ஒரு எண்ணத்திற்கு பல எண்ணங்களை ஆக்காதீர்கள். சுகம் வேண்டும், வழிகளை தேடாதீர்கள். உங்களுடைய உருவங்களில் சுகம் இல்லை, வடிவங்களில் சுகம் இல்லை. சுகம் என்பது ஒரு ஆரோக்கியமான உணர்வு. அது இறைவன் படைக்கக்கூடிய மாபெரும் சக்தி மிக்க உணர்வு. அந்த சக்தியை உங்கள் கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் உள்ளத்தால் உணர முடியும். அந்த உள்ளத்தால் உணரக்கூடிய அந்த வாழ்க்கையை இன்று முதலாக நீங்கள் நாளைய வாழ்க்கையாக பார்க்க வேண்டும். சத்தியத்தையும் நன்மையையும் உண்மையையும் தவிர உங்களுடைய எண்ணங்களாக வேறு எதுவும் இருக்கக்கூடாது. டாக்டர்கள் உயிரை காப்பாற்றுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள், அது ஒரு உருவம். எந்த டாக்டரிடம் செல்லப் போகின்றீர்கள் என்று கேட்டால், எனக்கு டயபெட்டிஸ் என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றது, அந்த டாக்டரை பார்க்க செல்கின்றேன். அவருக்கு டயபெட்டிஸ் இருக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும். நல்லறிவுக்கு வந்த கேடு. நீங்கள் டயபெட்டிஸ் டாக்டரிடம் செல்கின்றீர்களா, டயபெட்டிஸ் நோயாளிகளிடம் செல்கின்றீர்களா என்பதை தெரிய வேண்டும். எந்தெந்த டாக்டர் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு மருத்துவர்கள் என்று வருகின்றார்களோ அவர்களுக்கு அந்த நோய் இருக்கிறது, அவர்களுடைய குடும்பத்தில் அந்த நோய் இருக்கின்றது, அவர்களால் குணமாக்கிக் கொள்ள முடியாது. நான் உங்களை குணமாக்கிறேன் என்று கூறுகின்றார்கள். சாதாரணமான கேள்வி. தனக்குத்தானே குணப்படுத்திக் கொள்ள முடியாதவர், நான் உங்களை சுகப்படுத்தி என்று கூறும் பொழுது அதனை நம்புகின்றோமே, நமக்கு என்ன கேடு? நல்லறிவுக்கு வந்த கேடு. எந்த அளவுக்கு மனிதர்களை நம்புகின்றோமோ அந்த அளவுக்கு நான் உணர்வை மதிக்க தவறுகின்றேன். அந்த அளவுக்கு என்னுடைய கேடான சூழ்நிலைகள் உருவாகின்றன, கெட்ட சூழ்நிலைகள் உருவாகின்றன. அதற்கு வெளிப்புறமாக அழகான காற்று, அதற்கு உள்ளே கெட்ட காற்றாக மாற்றப்பட்டுவிட்டது. என்னுடைய வைப்ரேஷன்ஸ் அது வரைக்கும் போகும். எந்த அளவுக்கு நான் மனிதர்களை நம்புகின்றேனோ, என்னுடைய அறிவை நான் மெச்சுகின்றேனோ, அது அவ்வளவுமே உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய அழகான உங்களுடைய வாழ்க்கையினுடைய அறிவிப்புக்கு அவன் உங்களுக்காக படைக்கிருக்கின்றன. அதற்கு விரோதமானது எந்த எல்லை வரை என்றால், அதை என்னை சுற்றிலும் வெகு பரவலாக சூழ்ந்து கொண்ட பிறகு நான் அந்த சூழலிலிருந்து, கெட்ட சக்திகளிலிருந்து எனக்கான அந்த உயிரோட்டத்தை பெறுகின்றேன். கெட்ட உயிரோட்டம் ஆரம்பமாகின்றது. அந்த உயிரோட்டமானது உங்களுடைய மனதில் எதனை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்களோ அதனை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையை நாம் மனதில் கொள்ள வேண்டும், தெளிவாக கொள்ள வேண்டும். என்னுடைய மனதில் எதனை நான் நிலைப்பாடாக கொண்டிருக்கின்றேனோ அந்த சூழ்நிலை என்னை சுற்றிலும் உருவாகின்றது. நான் ஒரு கருத்தோடு உங்களிடம் பேசும் பொழுது உங்களை குறைவாக எண்ணாமல் எந்த அளவுக்கு உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்தி உங்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கும் பொழுது என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டம் இறைவனுடைய அருளை கொண்டு நிகழ வேண்டும். நான் சொல்வதை புரிந்து கொள்ள வேண்டும். நீ எனக்கு எதனை அறிவித்தாயோ அதில் ஒரு சிறு குறையும் இல்லாமல் அவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய அந்த தெளிவான பேச்சை நீ எனக்கு கொடு இறைவனை என்ற அந்த எண்ணம். அந்த எண்ணத்தின் காரணமாக அங்கும் சொல்வது நிச்சயமாக சரிதானே என்று புரிகின்றது. ஆன்மா அங்கு உயிர்ப்பிக்கப்படுகின்றது. ஒவ்வொருடைய மனதிலும் இருக்கக்கூடிய அந்த நற்செய்தியானது அங்கு உருவாக்கப்படுகின்றது. ஆனால் அதே நேரத்தில் எனக்கு எல்லாம் தெரியும், மற்றவர்களெல்லாம் எனக்கு கீழானவர்கள் என்ற அந்த எண்ணம் இருந்திருக்குமானால் அங்கு வெறுப்பை பார்க்க முடியும். சூழ்நிலை மாறிவிடும். இந்த பெருமைக்கு வெறுப்பு தான் அங்கிருந்து எனக்கு பதிலாக கிடைக்கும். பணிவுக்கும் சத்தியத்திற்கும் நாம் சமமானவர்களாக இருப்போம். நன்மைதான், நமக்குரிய வாழ்க்கை இதுதான் என்பதை ஒவ்வொருவரும் அறிய முடியும். எப்படி என்னுடைய சூழ்நிலை மாறுகிறது என்பதற்கான ஒரு உதாரணம் தான். உங்கள் மீது நான் பெருமை கொண்டவனாகவும் உங்கள் மீது நான் கண்ணியம் வாய்ந்தவனாகவும் போற்றப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் இருக்குமானால் நிச்சயமாக நான் கெட்டவன். மனதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒவ்வொருவருக்கும் இறைவனால் அனுமதிக்கப்பட்டது அங்கு இருக்கின்றது. சிலர் மறந்துவிட்டோம், சிலர் வழி மாற்றப்பட்டு விட்டோம், ஆனால் இன்னமும் உள்ளுக்குள் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நாளைய வாழ்க்கையை பற்றிய செய்தி அங்கு இருக்கின்றது. அதனை வேண்டுமா என்று கேட்டால் ஒவ்வொருவரும் வேண்டும் என்றுதான் கூறுவீர்கள். அந்த அளவுக்கு இறைவனுடைய ஆற்றல் மிக்க அந்த வாக்குகள் அங்கு நிறைந்திருக்கும் பொழுது யாரும் யாரையும் கீழாக இன்றிருக்கவில்லை நிலையை கொண்டு மதிப்பார்களானால் நிச்சயமாக அவர்கள் வழிகட்டு விட்டார்கள். அவர்கள் மீது சுற்றி இருப்பவர்களுக்கு வெறுப்பு ஏற்படும். அநியாயமாக அவர்கள் பேசுகின்றார்கள், புகழாரத்தை கொண்டு பேசுகின்றார்கள், பெருமையோடு பேசுகின்றார்கள். பெருமை கொள்பவர்களை யாரும் நேசிக்க மாட்டார்கள். எப்படி இங்கிருந்து கெட்ட சக்தியானது, நான் பெருமை கொண்டிருப்பது என்னுடைய கெட்ட சக்தியுடைய சூழ்நிலை எங்கு வரையில் தாக்குகின்றதால் எனக்கு எதிராக அந்த சூழ்நிலைகள் என்னை திருப்புகின்றன, எனக்காக திரும்புகின்றன. ஒவ்வொருடைய முகத்திலும் வெறுப்பை பார்க்க முடியும். எப்படி ஒரு சூழ்நிலையை மாற்றுகின்றேன், சூழ்நிலை எப்படி மாறுகின்றது, உங்களுக்கும் எனக்கும் முன்விரோதம் கிடையாது, பார்த்ததும் கிடையாது, முதல் முறையாக பார்க்கின்றேன். இங்கு சத்தியத்தை கொண்டும் பிரார்த்தனையை கொண்டும் பணிவை கொண்டும் நான் பேசுவேனேயானால் அதற்குரிய பலன் இருக்கின்றது. ஒவ்வொருடைய மனதிலும் அமைதி இருக்கும். பெருமையை கொண்டு பேசுவேனேயானால் நிச்சயமாக அதற்குரிய பலன். ஒவ்வொரு முகத்திலும் வெறுப்பு இருக்கும். இங்கு நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய மனதிற்குள்ளும் செல்கின்றோம். அந்த மனதில் என்னுடைய இறைவனோடு அந்த சக்தியோடு நான் கலக்கின்றேன். இனி இங்கு இருக்கக்கூடிய ஒரு செய்தியானது நான் இறைவனுடைய செய்தியாக இருக்கும் பட்சத்தில் நன்மையாகவும் அழகாகவும் உயிரோட்டம் உள்ளதாகவும் வளர்ச்சியடையக்கூடியதாகவும் என்றுமே தேய்மானம் இல்லாததாகவும் நிலைப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. இது எனக்கு வேண்டும் நிலையான வாழ்க்கை. தொடர்ந்து முன்னேறி வரக்கூடிய அழகான பாதைகளில் இன்னும் சிறந்தவங்கக்கூடிய அந்த வாழ்க்கை வேண்டும் என்று எனக்கு இருக்கும் பொழுது என்னுடைய மனதில் இறைவனுடைய ஆற்றல் அங்கு தங்கியிருக்கிறது. நான் நன்மையை கேட்டிருக்கின்றேன். இந்த நன்மைக்கு உரிய கூலி உங்களை சுற்றிலும் சாதகமான சூழ்நிலை உருவாகும். நம்பிக்கை கொள்ளுங்கள், இறைவன் உங்களுக்காக படைப்பவன். காற்றிலிருந்து செய்திகள் என் மனதுக்கு இறங்குகின்றன. வார்த்தைகள் வடிவமாக இல்லை, அது காதுகளில் கோலப்படுகின்றன. கெட்டவை அனைத்தும் காதுகளில், நல்லவை அனைத்தும் என்ற நெஞ்சங்களில். நாளைய வாழ்க்கை பற்றிய ஒரு கவலையான செய்தி எனக்கு அறிவிக்கப்படுகிறது என்றால் இது ஒரு எச்சரிக்கை, உங்களுக்கு வருவதற்கு முன்பாக அறிவிக்கப்படுகின்றது. அந்த எச்சரிக்கை உங்களுக்கு அறிவிக்கப்படும் பொழுது இந்த சூழ்நிலை வேண்டாம் என்று உங்களுடைய மனதில் இருக்கின்றது, அதனை விரும்புங்கள். உங்களுடைய கற்பனைகளை கொண்டு நாளைய வாழ்க்கையை எட்டி பார்க்க வேண்டாம். நிச்சயமாக அது படைப்பாண்டம் இருக்கின்றது. எந்த வகையில் அது உருப்பெறும் என்பது படைப்பாண்டம் இருக்கின்றது, உங்களிடம் இல்லை. உங்களுடைய எண்ணத்தின் பக்கம் திரும்புங்கள். அங்கு உங்களுடைய இறைவனுடைய வாக்கு. அதை நம்பும் பொழுது வானங்கள் முதலாக பூமி வரையிலும் இவற்றுக்கு கிடைப்பட்ட ஒவ்வொன்றுடைய சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக மாறுகின்றன. இங்கிருந்து என்னுடைய கேடுகளின் காரணமாக, கெட்ட சக்தியின் காரணமாக அவ்வளவு பேருக்கும் என் மீது வெறுப்பை ஏற்படுத்த முடியும் என்றால் சூழ்நிலை எப்படி நான் மாற்றுகின்றேன் என்பதை அறியுங்கள். உண்மையான எண்ணத்தை கொண்டு, நல்லெண்ணத்தை கொண்டு மற்றவர்களும் நன்மையாக இருக்க வேண்டும் என்று ஒரு செய்தியை தெளிவாக இறைவனுடைய அனுமதியை கொண்டு என் மனதிற்கு திருப்தியாகவும் பூர்ண அந்த திருப்தியின் காரணமாக நான் ஒரு நற்செய்தியையும் நல்ல வாழ்க்கையையும் அமைத்திருக்கின்றேன். முடிந்தால் என் இறைவன் இன்னும் சிறப்பாக என்னுடைய பேச்சுக்களையும் என்னுடைய வாழ்க்கையையும் ஒரு முன்னுதாரணமாக அமைக்கட்டும் என்று விரும்பும் பொழுது அவ்வளவு பேருக்கும் அங்கு நல்ல சூழ்நிலையை நான் ஏற்படுத்துகின்றேன். சூழ்நிலைகள் மாறுகின்றன, உங்களுடைய எண்ணத்திற்கு தகுந்தவாறு என்பதை அறிய வேண்டும். எண்ணங்களுக்கு தகுந்தவாறு சூழ்நிலைகள் சிதைந்துவிட்டன என்பதை அறிய வேண்டும். ஒரு ஒரு உண்மைக்கு 1000 பைகளை சேர்க்க வேண்டும் அந்த உண்மையை மறைப்பதற்கு. இருந்தாலும் அது மறைத்துவிடுவதில்லை, அது இருக்கிறது. அந்த உண்மையை அடித்துவிட முடியாது. எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். விரோதமாக பேசுவதன் காரணமாக சூழ்நிலையை மாற்றிவிட முடியும், நன்மையை தீமையாக மாற்றிவிட முடியும் என்று, உண்மையை அழித்திட முடியும் என்று ஒரு காலம் இல்லை. உங்களுடைய உண்மையை அழித்திட முடியாது. நான் என்னுடைய அறிவை கொண்டும் மனிதனுடைய அறிவை கொண்டும் வாழ்ந்து விடுவேன் என்று எண்ணுகின்றோம். ஆனால் அந்த நிலை வரும்பொழுது நமக்கு ஒவ்வொரு நாளும் என்னுடைய முயற்சியை கொண்டு என்னுடைய நிலைமை மோசமாகிக் கொண்டிருக்கிறதே தவிர நன்மையானதாக இல்லை. சிறப்பான மருத்துவர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கின்றேன், அவர்களிடம் செல்லும் பொழுது என்னுடைய நிலைமை மோசமாகிக் கொண்டிருக்கின்றது, மேலும் மேலும் மோசமாகிக் கொண்டிருக்கின்றது. ஒரு உதாரணம் தான், மனிதர்கள் எந்த வகையினராக இருந்தாலும் சரி, எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை நம்புவதை விட உள்ளத்தில் இருப்பதை நீங்கள் நம்புங்கள். உயிரளிப்பவன் இறைவன் தான். நான் ஒரு கார் வாங்கப் போகிறேன். அந்த கார் வாங்கும் பொழுது நன்மையாக அமைய வேண்டுமே என்று எண்ணுகின்றேன். பெருமைக்காக நான் வாங்கும் பொழுது அதில் எனக்கு சுகம் கிடையாது, அது எனக்கு ஒத்துழைக்கவும் செய்யாது. பயபக்தியோடு நான் வாங்கும் பொழுது ஒரு காரியம் நிச்சயமாக அதில் உயிரோட்டம் கிடைக்கிறது, இறைவனுடைய உயிரோட்டம். நான் சம்பாதித்ததை கொண்டு பயபக்தியோடு ஒரு காரை வாங்குகின்றேன், ஒரு பொருளை வாங்குகின்றேன். அது எனக்கு உயிரோட்டம் மிக்கதாக அமைய வேண்டும் அந்த பயபக்தியின் காரணமாக. எவ்வளவோ சமயங்கள் சொல்வோம், என் கார் எனக்கு நல்லபடியாக அமைந்திருக்கின்றது, எனக்குன்னு அமைஞ்ச மாதிரி இருக்குது, எனக்குன்னு அமைஞ்சிருச்சு. நிச்சயமாக உங்களுடைய எண்ணத்தில் இருந்த அந்த பயபக்தியும் இறைவனுடைய உதவி வேண்டுமே, அந்த பயபக்தி இறைவனுடைய உதவியை நாடுகின்றது. அதன் காரணமாக செத்த ஜடமாக இருக்கக்கூடிய காருக்கும் உங்களுக்கு உதவ வேண்டும் என்று அந்த உயிரோட்டத்தை கொண்டு வருபவன் அவன் தான், அதனை பாதுகாப்பவன் அவன் தான். எண்ணங்களின் மீது சத்தியமாக நாம் தொலைந்து விட்டோம், எண்ணத்தின் மீது சத்தியமாக நாம் உயர்வான பாதையை அடைந்திருக்கின்றோம். உங்களுடைய யோசனைகளிலும் கற்பனைகளிலும் ஆகிவிடாதீர்கள். நாளைய வாழ்க்கை என்பது பேயை துரத்துவது போன்று. நாளைய வாழ்க்கை யாரும் அறிய மாட்டார்கள், நீங்கள் அறியப் போவதில்லை. நாளைய வாழ்க்கை உங்களுடைய உடல்நிலை என்ன என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் அறியப் போவதில்லை. அவ்வாறு இருக்கும் பொழுது விரும்புவது மட்டும்தான் உங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. அந்த விருப்பம் உண்மையை கொண்டும் சத்தியத்தை கொண்டும் நிறைவேறிவிட்டதை போன்று விரும்புங்கள். இனிதான் அது நிகழிருக்கிறது என்று எண்ண வேண்டாம். சத்தியம் என்றென்றுமே நிலைத்திருக்கும். இவற்றையெல்லாம் படித்து புரிந்து கொள்ள முடியாது. சத்தியம் என்னவென்று உங்களுடைய டிக்ஷனரியை பாருங்கள், ஒன்றுமே இருக்காது. உண்மை என்ன என்பதை பாருங்கள், இருக்காது. நன்மை என்ன என்பதை பாருங்கள், இருக்காது. உங்களுடைய டிக்ஷனரியில் மனசுனா என்னென்னு பாருங்கள், இருக்காது. உயிர்னா என்னென்னு பாருங்கள், இருக்காது. வாழ்க்கைன்னா என்னென்னு பாருங்கள், இருக்காது. ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இது உங்களுடைய டிக்ஷனரி, உங்களுடைய மொழி. இதை கொண்டுதான் மண்ணாங்கட்டி வார்த்தைகளையும் மொழிகளையும் கொண்டுதான் நான் சிறப்பாக பேசுகின்றேன். மறைவானவற்றை பேசுவதற்கு அந்த அறிவு வேண்டும், தெளிவு வேண்டும். மறைவானவை அவ்வளவும் டிக்ஷனரியில் பார்க்க முடியாது, மொழிகளாக இருக்க முடியாது, வடிவங்களாக அமைய முடியாது. வடிவங்களுக்கு அப்பாற்பட்டது, உயர்ந்தது. நாளைய வாழ்க்கையும் சரி, நீங்கள் வடிவமைப்பவர்கள் இல்லை. அறிவிக்கப்படுகின்றது எண்ணமாக, அந்த எண்ணத்திற்கு மொழி இல்லை. நீங்கள் கற்பனை செய்ய வேண்டாம், பேயை கற்பனை செய்கின்றீர்கள். சத்தியத்தை விட்டுவிட்டீர்கள். அழகான வாழ்க்கைக்கு பதிலாக கெட்டவற்றை நீங்கள் பார்க்கின்றீர்கள். எவையெல்லாம் பயத்தை கொடுக்கின்றதோ அதெல்லாம் பேயின் உருவங்கள். நான் எனக்காக கற்பித்துக் கொண்டதை தவிர அது அங்கு இல்லை. ஆனாலும் அது மாயையை நீங்கள் உண்மையை போன்று பார்க்கும் பொழுது சத்தியத்தை நாம் தவறிவிடுவோம், நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம், பெரும் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம். எதனை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற சூழ்நிலையை நான் கவனத்தில் கொள்கின்றேன். கவலை என்பது என்னுடைய மூச்சில் இறங்குகின்றது. கெட்ட சக்தியானது இறங்கிக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய மூச்சுக்கு நல்ல சக்தி இல்லை. எனவே இந்த கெட்ட சக்தியானது எதனை நான் மனதில் என்ன கொண்டிருக்கின்றனோ அதனை உருவாக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. எப்படி ஒரு பயிரானது விளையும் பொழுது அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சாரத்தை எடுத்து வளர்கின்றதோ, அதில் குப்பையும் மலமும் யூரினும் இருக்கும் பொழுது அதை கொண்டு வளர்கின்றதோ, இது கெட்ட சக்திகளை மட்டும்தான் அந்த தானிய மணி இருக்கும், அதற்குரிய உயிரோட்டம் தான் இருக்கின்றது. எனவே பூச்சி பற்றுகின்றது, பூச்சி வளர்கின்றது. எனக்குள்ளும் கிருமிகள் வளர்கின்றன, பூச்சிகள் வளர்கின்றன. இதன் காரணமாக நோய்வாய்ப்படுகின்றேன். காரணம், கெட்ட சக்திகள் உங்களை சூழ்ந்திருக்கின்றது. நல்ல காற்று இல்லை. குப்பையும் குளமாக இருக்கலாம், கெட்ட காற்று நெறி அடிக்கலாம். ஆனால் உங்களுடைய மனதின் தூய்மை அவற்றை நீக்கி அதில் இருக்கக்கூடிய நன்மையை உங்களுக்காக கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் தூய்மையான காற்றாக இருக்கலாம், என் மனதில் கெட்ட எண்ணம் கெட்டதை மட்டுமே கிடைக்கக்கூடிய அந்த உள்ளமாக இருக்கின்றது. அங்கிருந்து உங்களுடைய தீமைகள் ஆரம்பமாகின்றன. மனிதர்களை நம்பப்படுது அவ்வளவும் அறியக்கூடிய சக்தி, இறைவனை நம்பும்பொழுது அவ்வளவும் படைக்கக்கூடிய சக்தி. வானங்கள் முதலாக பூமி வரையிலும் வானங்களிலிருந்து காற்றுகள் இறங்குகின்றன என்பதை அறியுங்கள். உங்களுக்கு மேலே ஏழு வானங்கள் இருக்கின்றன. அந்த ஏழு வானங்களிலிருந்து ஏழு லோகங்கள் என்று கூறுவீர்கள், வானங்களைத்தான். ஒவ்வொரு பூமிக்கும் ஒரு வானம் உண்டு. இந்த பூமிக்கு ஏழு லோகங்களும் உண்டு, ஏழு வானங்களும் உண்டு. அந்த ஏழு வானங்களிலிருந்து இறங்குகின்றது காற்றானது. அந்த காற்றானது நேர்த்தி உலைகளாக மாறும் பொழுது அதன் வழியாக ஒளிக்கற்று ஒளிக்கற்றை வீசும் பொழுது அங்கு ஏழு வண்ணங்களாக மாறுகின்றன வானவில்கள். அந்த ஏழு வானங்களில் ஏழு வானவில்களில் கீழானது ஊதா நிறம். அந்த ஊதா நிறம் தான் நான் பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிற சமீபமான வானம். அந்த காற்று ஏழு வானங்களிலிருந்து படைக்கப்பட்டது என்பது உண்மையானால் அந்த ஏழு வானங்களிலிருந்தும் அந்த நீர்த்துளை உருவாகின்றது. காற்றின் மூலமாக நீர்த்துளை உருவாகின்றது. அதனுடைய ஒளிக்கற்றை வீசும் பொழுது அது ஏழு வண்ணங்களாக பிரிகின்றன. ஏழு வானங்களிலிருந்து உருவாகி அந்த காற்று என்பதை அறிய வேண்டும். வானங்கள் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு காற்றின் சூழ்நிலை மாற்றப்பட்டு விட்டது. ஏழு வானங்களும் ஏழு லோகங்களும் எனக்காக கெட்டுவிட்டன. கெட்டதை மனதில் கொண்டிருப்பதன் காரணமாக, இறைவனுக்கு விரோதமான வருடத்தை கொண்டிருப்பதன் காரணமாக வாழ்க்கை அவ்வளவு லேசானது. ஏழு வானங்களையும் ஒரு எண்ணத்தின் மூலமாக உங்களுக்கு வசப்படுத்த முடியும். வசப்படுத்தி இருக்கின்றான் உங்களுக்காக இறைவன். அந்த ஏழு வானங்களையும் படைத்திருக்கின்றான். தனித்தனியானவை அல்ல, அவ்வளையும் சேர்த்துத்தான் இன்று நான் ஒரு காற்றாக நான் எனக்காக சுவாசிக்கின்றேன். அந்த காற்றில் உங்களுக்கான நற்செய்தி, அந்த நற்செய்தி இருக்குமானால் என் காற்று இறங்குகின்றது என்று மூச்சில் இறங்குகின்றது. அதில் கேடுகள் இருக்குமானால் இங்கே நின்றுவிடும், இறங்காது. எவ்வளவுதான் உங்களுடைய காற்றை கொண்டு ஆர்டிஃபிஷியல் வென்டிலேஷன் என்று பம்ப் எடுத்துக் கொண்டிருந்தாலும் சரி, உள்ளுக்கள் இறங்காது. இறங்கக்கூடிய சக்தி அங்கு வேண்டும். இறைவனுடைய வாக்கு அங்கு இருக்க வேண்டும். சத்தியத்தை விரும்பியும் நம்பியும் ஏற்க வேண்டும் என்ற அந்த செய்தி அங்கு இருக்க வேண்டும். அப்பொழுது அது இருக்கக்கூடிய சக்தி இருக்கின்றது. மற்றபடி உங்களுடைய ஆக்சிஜன் எவ்வளவுதான் நீங்கள் அடித்தாலும் சரி, உள்ளுக்குள் இறங்காது. அவர்கள் அதிலேயே மரணிப்பார்கள். மனதிற்கு வேண்டும். உங்களுடைய மனிதர்களுடைய போக்குகளையும் அவர்களுடைய அறிவுகளையும் விட்டு விலகுங்கள். கெட்ட அறிவு, அறிவு வளர வேண்டும் என்று கூறுவீர்கள். எந்த காலத்திலும் எந்த துறையாக இருந்தாலும் சரி, அறிவு வளர வேண்டும். அல்லது முழுமையான அறிவு பெற்றுவிட்டீர்களா? உங்களுடைய அறிவு கொண்டு வானங்களையும் பூமியையும் படைத்துவிடுவீர்களா? ஒரு காற்றை உங்களால் படைக்க முடியுமா? காற்றில் உள்ள ஒரு எலிமெண்ட் உங்களால் படைக்க முடியுமா? படைக்கப்பட்ட பொருள்களிலிருந்து நீங்கள் இங்கென்றும் அங்கென்றுமாக சேர்த்துக்கொண்டு சில பொருள்களை உருவாக்குகின்றீர்கள். அவற்றுக்கு உயிர் இருக்கிறதா? இல்லை. உயிரற்று போனது நெருப்புக்கு இரையாகும். காய்ந்து சருகுகளாகி வெப்பத்தன்மை கொண்டு அது நெருப்பாக மாறவில்லையா? உங்களுடைய ஒவ்வொரு படைப்பும் நெருப்பிலிருந்து அமைக்கப்பட்டிருக்கின்றதா? அதில் குளிர்ச்சி இருக்கிறதா என்று கேட்டால், ஒவ்வொரு படைப்பிலும் நெருப்பு இருக்கின்றது. நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும் இருக்கையும் நெருப்பிலிருந்து அமைக்கப்பட்டதுதான். அதாவது காய்ந்து சருகளாகி நெருப்பு பற்றப்பட்ட பின்னர் சாம்பலாகி போகமே, அந்த சாம்பல் தான் உங்களுடைய அறிவு. ஆனால் இறைவனுடைய ஒவ்வொரு படைப்பும் நீரிலிருந்து, குளிர்ச்சியிலிருந்து. உங்களுடைய ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் வெப்பத்திலிருந்து, செத்து சுண்ணாம்பாகி மண்ணாக போய் சாம்பலாக போன அதிலிருந்து உங்களுடைய அறிவு. அந்த அறிவு உங்களுக்கு நிலைக்காது. அதிலிருந்து நீங்கள் வாழ முடியாது. அது இறந்துவிட்ட அறிவு. எந்த காலத்திலும் உங்களுடைய அறிவு வளர வேண்டும். அப்படியானால் இப்பொழுது இருக்கக்கூடிய அறிவு அரைகுறை அறிவு தானே? இந்த அறிவை நான் வைத்துக்கொண்டு பெருமை கொள்வேன். ஆனால் என்னை விட அறிவில்லாதவன் எவன் இருக்க முடியும்? அதுவும் கெட்ட அறிவை வைத்துக்கொண்டு. அது வளர வேண்டும், அதாவது மெருகூட்டப்பட வேண்டும். அதில் தீமைகள் நீங்க வேண்டும், வடிவங்கள் நீங்க வேண்டும், மனதிற்குள் வர வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய சத்தியத்தை நான் ஒரு காலம் படைக்க முடியாது என்று தெரிஞ்சிருந்தும் அதன் பிறகும் அதனை நான் மேற்கொள்கின்றேன். உங்களுடைய நோய்கள் உங்களை விட்டு நீங்க வேண்டும். உங்களுடைய கஷ்டங்கள் உங்களை விட்டு நீங்க வேண்டும். உங்களுடைய தீமைகளாக நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களே, அந்த சூழ்நிலையை மாற வேண்டும். கெட்ட சக்தி சுழந்து கொண்டது என்பதை கூறுவீர்கள், உண்மைதான். ஆனால் என்ன என்பது தெரியாத நிலையில் வீண் வார்த்தைகளாக பேசிக் கொண்டிருந்தோம். உங்களுடைய எண்ணத்தில் இருக்கிறது பரிகாரம். வேண்டுமா வேண்டாமா என்பதுதான். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சத்தியமான எண்ணத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். வேண்டும் என்று விரும்புங்கள். அங்கு நிறைவேறிவிட்டது. இது எப்படி நிகழும் என்று கேட்காதீர்கள். அது நீக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கான துர்ச்சனங்கள் நிறைவிக்கொண்டிருக்கின்றது. உங்களுக்கான சூழ்நிலை, கெட்ட சூழ்நிலை இன்னும் பரவலாக ஆகி கொண்டிருக்கின்றது. எங்கு சென்றாலும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நன்மையை நீங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய கெட்ட சக்திகள் விசாலமாகிக் கொண்டிருக்கும், நெருக்கடிக்குள்ளாகிக் கொண்டிருக்கும் உங்களை. எனவே உங்களுடைய கெட்ட சக்திகளை நீக்க வேண்டுமென்றால் உங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளிலிருந்து கண்கூடாகவும் காதுகள் வாயிலாகவும் எதனை கேட்டீர்களோ அவ்வளவும் வடிவங்களாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இவ்விதமாக நிகழ்ந்தது. இந்த நிகழ்ச்சிகள் நிகழ்ந்திருக்கின்றன. இவ்வளவுதான், இதை கொண்டு நான் நம்புகின்றேன், இப்படித்தான் எனக்கும் நிகழும் என்று. அவ்வாறல்ல. உள்ளத்தில் எதுவாக மறைவாக இருக்கின்றதோ, உங்களுடைய அறிவு கேட்டாததோ, அது மறைவாக்கப்பட்டிருக்கின்றது. அறிவு கேட்டியது உங்களால் முடியக்கூடியது, உங்களால் சிலவற்றை காண்பிக்கக்கூடியது. அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. மனம் என்ற ஒன்று ஒரு காலம் உங்களால் படைக்க முடியாது. அது எங்கிருக்கு என்பது தெரியாது. அது நற்செய்திகளால் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நற்செய்திகளை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. கெட்ட செய்திகள் சேர்க்கும் பொழுது அவன் மனதை விட்டுவிட்டான். இனி அவனை ஒன்றும் செய்ய முடியாது. மனம் உடைந்து போய்விட்டது, நொறுங்கி போய்விட்டான் என்று கூறுவீர்கள். எது உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது? உங்களுடைய விட்டமினோ, உங்களுடைய கால்சியம், உங்களுடைய அயன், இந்த மாதிரியான இத்தியாதிகளா? வெறும் மருந்துகள். உணவுக்கு உயிர் இருக்கின்றது, மருந்துக்கு உயிர் இருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. நான் எல்லாவற்றையும் மிகைத்தவன், சப்ளிமெண்டரி ஃபுட் எனக்கு தெரியும் என்று கூறுவார்கள். அப்படியானால் இயற்கை படைக்கக்கூடிய உணவை விட உங்களுடைய சப்ளிமெண்டரி உங்களுக்கு தெரியுமானால் எதற்காக உணவை சாப்பிட வேண்டும்? மருந்தை மட்டும் சாப்பிட வேண்டியதுதானே சிறப்பான உணவு. இந்த டாக்டர்கள் அவ்வளவு பேரும் மருந்துகளை மட்டும் சாப்பிட வேண்டும், நியூட்ரிஷனிஸ்ட் மருந்துகளை மட்டும் சாப்பிட வேண்டும். ஏன்னா உணவில் பாலில் கூட சக்தி கிடையாது. நான் வைட்டமின் டி சேர்ப்பேன், வைட்டமின் B6 சேர்ப்பேன், வைட்டமின் இ சேர்ப்பேன், இப்போ தான் பால் முழுமையாகுது. இந்த அளவுக்கு தெரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் மருந்துகளை மட்டும் தின்னட்டும், எதுக்காக பால் சேர்க்க வேண்டும்? டாக்டர்களை வெறுப்பவர்கள், மருத்துவ அறிவை வெறுப்பவர்கள் உணவை சாப்பிடட்டும், மருத்துவ அறிவை விரும்பவர்களும் டாக்டர்களும் மருந்துகளை மட்டும் சாப்பிடட்டும், யார் வாழ்கிறார் என்று பார்ப்போம். என்ன பெருமை ஷைத்தான்களுடைய வழிமுறைகளில் நாம் இருக்கின்றோம். பெருமை கொள்பவர்கள் இறைவன் நேசிப்பதில்லை, மனம் சுத்தமாக நீக்கப்பட்டுவிடும், அங்கு கெட்ட சக்திகள் சேர்ந்துவிடும். மனிதர்களை மட்டும் உங்களுடைய அறிவை மட்டும்தான் நம்புவீர்கள். அறிவு என்பது அழிவு. ஞானங்கள் உங்களை வாழ வைக்கும், மறைவானவை ஞானங்கள், அவற்றின் நன்மைகள் இருக்கின்றன. உங்களுடைய அறிவை கொண்டு நன்மைகளை ஒரு காலம் எதிர்பார்க்க முடியாது. இறை உணர்வோடு நீங்கள் வாடுங்கள், அந்த இறை உணர்வில் நன்மைகள் இருக்கின்றன, அந்த நன்மைகளோடு நீங்கள் கலந்துவிடுங்கள். நிச்சயமாக இறை உணர்வு என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. தெய்வ இல்லமாக உங்களுடைய உள்ளம் இருக்கின்றது. இதை விட்டு வெளியேறி நான் மசூதிகளுக்குள்ளும் சர்ச்சுகளுக்குள்ளும் கோயில்களுக்குள்ளும் செல்வேனேயானால் என்னுடைய வாழ்க்கை ஸ்தம்பித்துவிட்டது. இறைவன் என்னை விட்டு விலகிவிட்டான். என் இறைவன் என்னோடு இருந்து கொண்டிருக்கையில் நான் என் இறைவனிட்டு விலகி பூசாரிகளை நம்பி சென்று கொண்டிருக்கின்றேன். இந்த மூன்று கட்டிடங்களுக்கு செல்லும்படும் இறைவனை யார் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள்? உங்களுடைய உள்ளத்தில் பேசிக்கொண்டிருப்பதும், உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பதும், உங்களுக்கான அழகான சூழ்நிலையை கொண்டு வருவதும் உங்களுடைய நம்பிக்கையை மட்டும்தான் விரும்புகின்றான். நன்றியுணர்வோடு நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று. நான் உங்களை படைக்கும் போது எந்த குறையும் இல்லாமல் படைத்தேன். உங்களுடைய வாழ்க்கையில் குறைகளை தான் நீங்கள் அடுக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக. இன்னும் உங்களுக்கு நினைவு திரும்பும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டது புரியும் பொழுது, மனிதர்களுடைய அறிவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வருகின்றீர்கள். அப்பொழுதும் தெரிந்தே, உயிர் உங்களிடம் இல்லை என்று தெரிந்திருந்த போதும், நான் உயிரை காப்பாற்றுவேன், எப்படி உயிரை காப்பாற்ற முடியும் உயிரை பற்றி தெரியாத நிலையில்? அப்படி தெரியும் என்றால் உயிரை படைக்க வேண்டும். இறைவன் படைத்த எந்த பொருளையும் உபயோகப்படுத்தக்கூடாது. காற்றை படைக்க வேண்டும், தண்ணீரை படைக்க வேண்டும், உணவை படைக்க வேண்டும். நீங்கள் படைப்பாளர்கள் உண்மையானால் கெட்ட மனிதர்கள் தங்களுடைய வீண் பெருமைக்காக வேண்டி ஒவ்வொரு துறையையும் படிப்பாக்கி இன்ஸ்டிடியூஷனாக மாற்றி அது வெறும் ஜடமான பொருளாக பொருள் வடிவமாக அமைத்து அதற்கு உயிரோட்டம் கொடுக்க முடியாது. ஒரு சிலையை அமைத்து விடலாம், கண் காது மூக்கி அமைத்து விடலாம், உயிர் கொடுக்க முடியுமா அதற்கு? அந்த கண்ணை பார்க்க செய்ய முடியுமா, காதை கேட்க செய்ய முடியுமா? ஆக எவ்வளோ சிறப்பான ஆர்ட் இது. பார்த்து கொண்டு வியந்து கொண்டிருக்கின்றவே உங்களை படைத்து உங்களுக்கு கண்ணையும் காதையும் மூக்கையும் அமைத்து அவற்றை பார்க்கும் சக்தியும் நுகரும் சக்தியையும் கேட்கும் சக்தியும் அமைத்தானே, பின்னர் அவற்றை கொண்டு புலன் உணரக்கூடிய அந்த இருதயத்தின் சக்தியும் அமைத்தானே, இதற்கெல்லாம் என்ன பதில்? பாவ மன்னிப்பு கேட்கின்றோம். என் இறைவனை, உன்னை தவிர கதி கிடையாது எனக்கு, உன்னை தவிர நான் எதையும் நம்புவதற்கில்லை, எந்த மனிதனையும் நான் நம்புவதற்கில்லை, எந்த மனிதனுடைய அழிவுக்குரிய அந்த வீண் பெருமையாக இருக்கக்கூடிய ஜடப்பொருளாக இருக்கக்கூடிய அவர்களுடைய கண்டுபிடிப்புகளிலிருந்து என்னை விளக்குவாயாக இறைவனை. இறைவன் ஒவ்வொன்றையும் நீரிலிருந்து படைத்திருக்கின்றான், உயிரோட்டம் மிக்கது. நான் படைத்திருப்பது அவ்வளவு நெருப்பிலிருந்து. இந்த நீரை இதன் மீது செலுத்துவேனால் தெளிப்பினேனால் ஒரு செகண்ட் அது காணப்படும். இதோ இருக்குது இந்த படைப்பு, பெரிய படைப்பு என்று நினைப்பிருப்பீர்கள், ஆனால் கொஞ்சம் தண்ணீரை போட்டு பாருங்கள், ஒரு செகண்ட் அது காணப்படும். ஆனால் இறைவனுடைய படைப்போ நீரிலிருந்து ஒவ்வொன்றும் வெளியாகக்கூடியதாக உறுப்பு, ஒவ்வொரு படைப்பும் ஒவ்வொரு உயிரோட்டம் இடையக்கூடியதாக இருக்கின்றது. மனிதனுடைய அறிவு கழிசடை என்பதை அறியுங்கள். இறைவனுடைய ஞானங்களில் நீங்கள் வாழ இருக்கின்றீர்கள். நாளைய வாழ்க்கையை பற்றி உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் மாற்ற முடியாது. இந்த இறைவனுடைய வாக்குகளை நம்பிக்கை கொள்ளும் வரையில், வானங்கள் முதலாக பூமி வரையிலும் இவற்றுக்கு இடைப்பட்டவை ஒவ்வொன்றும், இவற்றுக்கிடையில் நீங்கள் உயர்ந்த படைப்பாக வாழ வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்காகத்தான். இறைவனுடைய அருளை கொண்டு உங்களை சுற்றிலும் சூழ்ந்திருக்கின்றது. அந்த சூழ்நிலைகள் நீங்கள் வாழுங்கள். உங்களுடைய சூழ்நிலைகளை விட்டு நீங்கள் வெளியேறாதீர்கள். இறைவன் உங்களுக்காக அமைத்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நீங்கள் உறுதியாக அமைந்து விடுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களை பாதுகாக்க போதுமானவனாக இருக்கின்றான். நிச்சயமாக அவன் உங்களுடைய எண்ணத்தில் தன்னுடைய ஆற்றலை அமைத்துக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு தீமைக்கும் வேண்டாம் என்ற அந்த உணர்வை கொண்டு உங்களுக்காக அமைத்திருக்கின்றான். அதை நீங்கள் நம்புங்கள். இந்த நம்பிக்கை, நான் இறைவனுக்கு நன்றியோடு இருக்கின்றேன், உங்களிடம் எதையும் கேட்கவில்லை, நம்புங்கள் என்னை மட்டும், அவ்வளவுதான். உங்களுக்காக வானங்களையும் பூமியையும் படைத்தேன், அவற்றை உங்களுக்காக சிறம்பணியை செய்தேன், உங்களுக்காக சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றன. உங்களுக்கென்று ஒரு ஆர்பிட் இருக்கிறது, ஒரு சூழ்நிலையினுடைய எல்லை இருக்கின்றது, அதனை தாண்ட வேண்டாம். ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு அதனுடைய சுற்றுச்சூழல் இருக்கின்றது, ஆர்பிட் என்று இருக்கின்றது. அதற்குள் அது இருக்க வேண்டுமே தெரியும், அதை விட்டு விலகக்கூடாது. ஒன்று மற்றதையை நெருங்கக்கூடாது, மற்றதன் பக்கம் கண் வைக்க கூடாது, அதுக்குள்ள சூழ்நிலை வாழ வேண்டும். எந்த சூழ்நிலை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு கெட்ட சூழல்கள் இருக்கின்றன, கவலையும் இருக்கின்றது, பயமும் இருக்கின்றது, வேண்டாம் என்ற அதற்குள்ளுடைய எங்கள் கெட்ட சூழ்நிலை மாற்றப்பட்டுவிடும். இந்த சூழ்நிலைகள் வேறு எதுவும் நுழைய முடியாது, கேட்டு நுழைய முடியாது, அதை நீங்கள் பார்ப்பீர்கள். நன்மையை நம்பிக்கை கொள்ளுங்கள், கெட்டதை அதிகமாக நம்புவதை என்றிருந்து விலகிக் கொள்கின்றோம். அத்தியாயம் 46 மூன்றாவது வசனம், வானங்களையும் பூமியையும் இவை இரண்டிற்கும் இடையே உள்ளவற்றையும் உண்மையையும் ஒரு குறிப்பிட்ட காலத்தவணையையும் கொண்டே இல்லாமல் படைக்கப்படவில்லை. ஒவ்வொரு நற்செய்தியும் உண்மையை கொண்டு, வானங்களும் பூமியும் உங்களுக்காக, வானங்கள் 7 வானங்களும் உங்களுக்காக இன்று சிரமப்படுகின்றன. உங்கள் கால்களுக்கு இடையில் அந்த நீர் கொட்டுகின்றது, உங்களை நெஞ்சங்களை அந்த காற்று வந்து அடைகின்றது. அந்த குளிர்ச்சியான காற்றின் மீது உங்களுடைய எண்ணங்கள் சிதறி எண்ணம் மட்டும் நிலைத்திருக்கும். அந்த எண்ணத்தின் மீது உறுதி கொள்ளுங்கள், நன்மை, உண்மை, சத்தியம், அழகு இவையெல்லாம் எண்ணமாக இருக்கின்றது. இவற்றுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் சிதைந்து போய் கவலைகளாக மாறி உங்களுடைய உள்ளத்தை உடைக்கும் முன்பாக நீங்கள் திருந்துங்கள். மனம் உடைந்து போய்விடக்கூடாது. வானங்களையும் பூமியையும் இவை இரண்டுக்கும் இடையே உள்ளவற்றையும் உண்மையையும், அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலத்தவணைக்கு மட்டுமே உங்களுக்காக அது உதவி கொண்டிருக்கும். நீங்கள் வரம்பு மீறி அவற்றை கடக்கும் பொழுது புலன் அடிப்படையில் விட்டு பார்வையின் அடிப்படையில் மட்டுமே இதுதான் இதுதான் என்று வடிவங்கள் அடிப்படையில் உருவ வழிபாட்டை மேற்கொண்டு போகும்பொழுது எல்லைகளை கடந்து விட்டீர்கள். உங்களை சுற்றிலும் துன்பச் சூழல் சூழ்ந்து கொண்டது, பின்னர் உங்களை காப்பாற்றுவதை அவரும் இருக்க முடியாது. எனவே குறிப்பிட்ட காலத்தவணையும் கொண்டல்லாமல் நாம் படைக்கவில்லை. ஆனால் இதனை நிராகரித்து என் அறிவுதான் முக்கியம், நான் பார்த்ததுதான் முக்கியம், நான் கண்டுபிடித்ததுதான் முக்கியம், என்னுடைய அறிவின் எல்லையில் தான் அதற்குள் தான் நான் இருப்பேன், அதை தாண்டும்பொழுதுதான் உண்மை இருக்கிறதே தவிர அந்த எல்லைக்குள் உங்களுக்கு பொருள்கள் தான் இருக்கின்றன, நெருக்கடிகள் தான் இருக்கின்றன, பாரங்களும் சுமைகளும் தான் இருக்கின்றன. அருபமான அந்த எண்ணத்தின் சுமையில்லாத அந்த அழகான ஒரு உணர்வின் பக்கம் நம்பிக்கை கொள்ளுங்கள், சூழ்நிலை மாறிவிடும். வானங்களும் பூமியும் உங்களுக்காக மாறும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு அந்த நற்செய்தி கொடுக்கப்படுகின்றது. யார் நிராகரித்தார்களோ தங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதை பற்றி புறக்கணிக்கிறவர்கள் இருக்கின்றார்கள். அந்த நாள் வரும்பொழுது அவருடைய வேண்டுதல் பலனளிக்காது. எல்லாம் எனக்கு ஸ்தம்பித்து விட்டது, யாரையெல்லாம் நம்பினோ அவ்வளவும் முடிந்து விட்டது என்று அந்த நிலை வரும்பொழுது கடவுளே என்று அழைக்காதீர்கள், அங்கு அவனுடைய அழைப்பு இல்லை. எனவே அஞ்சிக் கொள்ளுங்கள், இன்னமும் அந்த நிலையை நாம் அடையவில்லை. அத்தியாயம் 46:3, வானங்களையும் பூமியையும் 7 லோகங்களையும் பூமியையும் இவை இரண்டிற்கும் இடையே அனைத்தையும் உங்களை அதில் மையமாக அமைத்து, உங்களே அதில் பிரதானமான அமைப்பாக அமைத்து, உயர்வான படைப்பாக அமைத்து அவ்வளவையும் கீழ்ப்படைய செய்தான். வானங்கள் இருந்த காற்றும் உங்களை தழுவி செல்ல வேண்டும், அதில் இருந்த நீரும் உங்கள் கால்களுக்கு இடையில் வர வேண்டும், அவற்றின் அவ்வளவு இயற்கையினுடைய செல்வங்கள் உங்களுடைய கால்களுக்கு இடையிலிருந்து விலக வேண்டும், விளைய வேண்டும். கடல்கள் எவ்வளவுதான் நடுக்கடையில் கொந்தளித்தாலும் சரி, அது கரைக்கு வரும்பொழுது உங்களுடைய காலை தொட்டுவிட்டு செல்ல வேண்டுமே தவிர உங்களை மூடிக்கடிக்க கூடாது. அவ்வளவு உங்களுக்கு அடிமைகள், அவற்றை நாம் வணங்குபவர்களாக இருக்கின்றோம். படைக்கப்பட்டவைகளை ஒரு காலம் வணங்காதீர்கள், படைப்பாளனை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் அவனுடைய சத்தியமான வார்த்தைகளை பூஜியுங்கள். இன்று என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் இருக்கின்றதோ நீங்க வேண்டும் என்பது சத்தியம், நீங்க வேண்டும் அவ்வளவுதான். சூழ்நிலைகள் மாறிவிட்டன, காலப்போக்கில் அந்த சூழ்நிலை உங்களுக்காக சாதகமாக உள்ளதை பார்க்கும்பொழுது இறைவன் உண்மையானவன் என்பது தெரியும். அவனை பார்க்க முடியாது, அவனை உணர முடியும். உணர்வுகளுக்கு வடிவம் கிடையாது, மனதிற்கு வடிவம் கிடையாது, உயிருக்கு வடிவம் கிடையாது, வாழ்க்கைக்கு வடிவம் கிடையாது, நன்மை சுகம் வடிவம் கிடையாது. இந்த வடிவம் இல்லாத உயிரோட்டமுள்ள வாழ்க்கை தான் உங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது. உருவ வழிபாடு செய்யாதீர்கள், உள்ளத்தின் நடப்பின வாழ்க்கையின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். நிச்சயமாக இறைவன் நமக்கு போதுமான பாதுகாப்பான இருப்பான்.